بسم الله الرحمن الرحيم.
الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மக்கள் பல புதினான விஷயங்கள் குறித்து ஒருவர் ஒருவர் கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இறுதியில் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ், இது சரிதான், அல்லாஹ்வை படைத்தவன் யார் என்று கூட கேட்பார்கள். இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
எனவே எல்லாத்தையும் படைத்தவன் அல்லாஹ், அல்லாஹ்வை படைத்தவன் யார் என்று கேட்கக்கூடாது. இதை என்ன விளங்குற நாங்கள் மறைமுகமான விஷயங்களை எங்களோட பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸில் வந்தால் அதை நாங்கள் பொதுவாக நம்ப வேண்டும். அதே விதங்களையும் என்ன செய்யக்கூடாது, ஆய்வு பண்ணக்கூடாது. அதே போல இந்த சிஃபாத்து விஷயங்கள் அல்லாஹ் தஆலா என்ன அல்லாஹ் அரசு மீது இருக்கிறான், இப்படி இருக்கிறான், அது நமக்கு அல்லாஹ் அரசியும் அரசியம் ஓகே. அல்லாஹ் நடிச்சு இறங்குறான் இறங்குறான், இல்லை அவன் இறங்க மாட்டான், இரவு பால் வித்தியாசம் அப்படி இப்படி என்ன செய்யலை, எங்களை கல்குலேட்டில் போட இல்லை, விளங்குதானே. அல்லாஹ் இறங்குறான் இறங்குறான் செய்ய முடிஞ்சு, அல்லாவுக்கும் நுசுபித்திலக்கும் நுசு. அது என்னன்னு சொன்னால் அல்லாஹ்ங்கிற அந்த மெய்ப்பொருளையே எங்களால் கற்பனை பண்ண முடியாது. அல்லாஹ் எப்போ உருவானான் என்கிற கேள்வி எல்லாமே ஒரு விடை இல்லாத கேள்வி. எனவே இந்த இடத்துல ஈமானுல் இஜ்மானி என்கிறதுதான் அதனுடைய இந்த ஹதீஸுடைய விளக்கம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்களை மட்டுமன்றி செயல்களையும் பின்பற்றுதல். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன் மோதிரம் ஒன்றை தயாரித்து அணிந்து கொண்டார்கள். மக்களும் பொன் மோதிரங்களை செய்து அணிந்து கொண்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பொன் மோதிரம் ஒன்றை தயாரித்து அணிந்து கொண்டேன், அப்படித்தானே என்று கூறிவிட்டு அதை கலர்ச்சி எரிந்து விட்டார்கள். மேலும் நான் அதை ஒருபோதும் அணிய மாட்டேன் என்று சொன்னார்கள். உடனே மக்கள் அனைவரும் தங்களுடைய பொன் மோதிரங்களை கலர்ச்சி எரிந்து விட்டார்கள்.
அப்ப இந்த ஹதீஸும் இதுலயும் ஒரு முக்கியமான ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயற்களை, இப்ப நாங்க சொல்ல பத்தி நேரில் பார்த்தோம், செயற்களை நாங்கள் என்ன செய்யும் ரசூலுல்லாஹ் பின்பற்றுவோம். ஏன் ரசூலுல்லாஹ் தங்கத்தில் ஒரு மோதிரம் போடுறாங்க, ஆக்கள் எல்லாம் தங்கள் மோதிரத்தை போட்டுக்கணும், ரசூலுல்லாஹ் மோதிரத்தை போட்டோம் நினைச்சு அவங்களும் மோதிரத்தை போட்டாங்க. புரோ ரசூலுல்லாஹ் நெஞ்சாங்க, அதை தூக்கி வீசினார்கள். மக்களும் என்ன செஞ்சாங்க, அதை கண்ட மக்களும் அவங்களும் இன்னி லென் அல் பசஹு அபதன், நான் ஒரு காலமுமே என்ன செய்ய மாட்டேன், இதை அணிய மாட்டேன். ஓ ஹரமான, இது மூலமாக என்ன செய்யுது, ஹரமாக ஹரமான லென் அல் பசஹு அபதன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அணிய மாட்டேன். சுகவாத்திமோம், எல்லாரும் தங்க மோதிரத்தை நெஞ்சிட்டாங்க வீசிட்டாங்க. அப்ப இதுல ரசூலுல்லாஹ்வுடைய செயற்களை நாங்கள் என்ன செய்வோம், பின்பற்றுவோம், செயற்களை நாங்கள் பின்பற்றும். அப்ப இது முதல் ஹலாலாக இருந்து பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஹராமாக்குறாங்க. அப்ப ரெண்டு செயல் இங்கே காணப்படுது, அணிகிற ஒரு செயல், அணிந்ததை கலட்டும் செயல். அப்ப அந்த கலட்டுதல் என்பது ஆரம்பமாக உண்டாகவில்லை, ஏற்கனவே ஒரு செயலை செய்து புறவு என்ன செய்யறது, அப்ப அது தஹரீம், அப்ப அது ஹராமை என்ன செய்யும் அது குறிக்கும். இதை நாங்கள் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஆயத்தை போட்டிருந்தால் நல்லா இருக்கும், லக்கத்து காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, ரசூலிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்ற ஆயத்தை இதுக்கு கீழே போட்டிருந்தால் மிகவும் பொருத்தமாக இருந்திருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய செயல்களை வந்து நாங்கள் என்ன செய்வோம், மூன்றாக பிரிக்கும். ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் செய்தது, ரசூலுல்லாஹ் அங்கே அவங்களுடைய அவங்களுடைய கூட்டத்தாருடைய பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் செய்தது, மூன்றாவது ரசூலுல்லாஹ் ஒரு வணக்கமாக செய்தது. இந்த உஸ்வத்துன் ஹசனாங்கிறதுல இந்த மூணு மடங்கு, ரசூலுல்லாஹ் அவர்கள் எதை வணக்கமாக செய்தார்கள் அதை வணக்கமாக செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹ் அவர்கள் எதை ஒரு மனிதனாக செய்தார்களோ அதே போல் நாங்களும் மனிதன் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹ் அவர்கள் அவருடைய கூட்டத்தின் அடிப்படையில் செய்தார்களோ அதையும் நாங்கள் விளங்கணும், மீது அவங்களுடைய கோத்திரத்தின் அடிப்படையில் அல்லது அவங்களுடைய மக்கவாசி அடிப்படையில் அதை செய்தார்கள் என்று செய்யணும். எனவே உஸ்வத்துன் ஹசனாண்டால் எல்லா செயற்களையும் நாங்கள் நன்மை இருக்கின்ற கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் இதை வாஜிபாக செய்தால் அதை வாஜிபாக செய்ய வேண்டும், எதை முஸ்தஹப்பாக செய்தால் அதை முஸ்தஹப்பாக விரும்பத்தக்கன செய்ய வேண்டும், எதை முபாஹன செய்தால் முபாஹன, எது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உள்ளதாக இருக்கும் அதை நாங்கள் செய்யக்கூடாது. அதை ஹசாயிசன் செல்லக்கூடிய நாலு மனைவிக்கு மேலே முடிக்கிறது போன்ற வித்திரு கடமையான விஷயங்கள்லாம் அதில் அடங்கும். இதே மாதிரி தான் போகிற ஹதீஸில் வந்து இருக்கிறது, இன்னி இலா உஷாஃபிஹும் நிச, நாம் பெண்களுக்கு கையிலாக கொடுக்க மாட்டேன் என்ற ஹதீஸும் இந்த நகியில் தான் என்ன அடங்கும். தப்பா சமீபத்தில் ஒரு பிரச்சனை போயிடுச்சு, அந்நிய பொண்ணு அங்கே கையில் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா ஆகுமா ஆகாதான்னு சொன்னாங்க. இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமே முந்தி இருக்கலை. இமாம்கள் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் என்ன அந்த முத்தகத்திமீன்கள் உழங்குகள் இது என்னடா அந்நிய பெண்ணை பார்க்குறதே ஹராம் என்றால் தொடர்றது எப்படி, சும்மா ஒரு பார்த்து ஒரு அந்நிய பெண்ணை கையை நாங்கள் என்ன செய்யறது தொடர்றதுன்றது முடியவே என்ன முடியாத விஷயம். அது புகாரில் போகிற ஹதீஸ் ஒன்று வருது, இடம்பாடான ஹதீஸ் ஒன்று அதை தொட்டது தான் என்று என்ன வழங்கி கொண்டாங்க. அப்படி இல்லை, இந்த பெண்கள் பயத்து செய்யும்போது எல்லோரும் கையை எப்படி வைப்பாங்க, ஓராக்களும் ஒரு பெண் வந்து கையை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இவங்க விளங்குறாங்க அது ரசூலா கையை பிடிச்சிருந்தாங்க கொடுத்தாங்க என்று விளங்குறாங்க. அப்படியே இல்லை, அது பல பெண்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆக்களும் அவங்களோட கைக்கு மேலே என்ன செய்கிறாங்க பயத்து வைப்பாங்க. அது ரசூலா அந்த பயத்தை சொல்லுவாங்க, எனக்கு கட்டுப்படுறது போன்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. எடுத்து அப்போ ஒரு பொம்பளை பயத்து செய்ய வந்தவ எடுத்துட்டு கையை, அப்போ இவங்க விளங்காங்க அந்த கையை எடுத்ததுங்கிறது ரசூலாவோட கையில் இருந்தால் என்ன எடுத்தேன். அப்படி அதை அதிசய வாய்ச்சி போகலாம் வாங்க, எனவே அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் என்ன இல்லை. ஆனால் இப்போ எகிப்து போன்ற நாடுகளில் அது ஒரு சர்வசாதாரம், ஒரு எங்க போனாலும் டக்குன பெண்கள் என்ன செய்வாங்க அது மாதிரி கையை கொடுப்பாங்க. அப்ப இந்த இஸ்லாமிய ஆட்சியை பிடிக்கணும் வரணும் என்று திட்டம் போட்டா கழிக்காங்க தானே. இப்ப அவங்க பார்த்தாங்க இதுகளை ஹராம் ஆக்கணும் சொன்னா நம்மள சமூகம் ஒதுக்கிடும், முத்தசத்திதீங்கள் கடுமையான ஆக்கள். அப்ப அது ஒரு மாதிரியை சமாளிச்சுட்டு போறதுதான் தீர்வு. அதாவது ரெண்டும் ஆகும், தம்பி செய்யறதும் சரி தம்பி செய்யறதும் சரி ரெண்டும் சரி, தசுவி பிஜமி முஜ்தஹிதீன் எல்லாமே சரி, கொடுங்க எல்லாமே சரி, பிள்ளைன்றது உண்டே கிடையாது. அப்படி சொன்னால் இப்போ எல்லாரும் திருப்தி தானே. இப்போ தௌஹீதுக்காரர்கள் கூடாங்காங்க, இவன் கூடுமங்கிறான், நீங்கள் சொல்கிறீங்களா சரி, நீங்கள் சொல்கிறீங்களா சரி. இதை பற்றி அபு இஸ்ஹாக்குல் இஸ்ஃபரானி ஒரு இமாம் சொல்கிறாரு, இந்த எல்லா முஜ்தஹிதிகளும் எல்லா கருத்துக்களும் சரின்னு சொல்கிறது ஆரம்பத்தில் சஃப்சத்த அவ்வளவு சஃப்சத்த பிதட்டல் வாஹிரஹு ஜந்தக்கா, அது போய் எண்ணத்தில் முடியும். ஜந்தக்கா ஜந்தக்கான்னு சொன்னால் மதமாற்றத்தில் கொண்டு போய் விடும். இரண்டாவது சப்சத்தான்றால் ஒரு பொருள் ஒரே நேரத்தில் ஹராமாகவும் ஹலாலாகவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. அதான் இப்போ நடந்திருக்குது. அப்படிங்க தானே எல்லாம் செய்யும் கடைசியில் ஹத்துர் ரித்தா, அதாவது முறுத்தது கொல்லப்படணும்ன்றதும் அது ஹுர்ரியத்துல் இஃதிகாது கருத்து சுதந்திரத்துக்கு பிள்ளை என்று சொல்லி அதையும் அவங்க என்ன செய்யறாங்க. எகிப்துடைய முன்னாள் பிரசிடென்ட் அவர் பேச்சிலே சொல்லுவார், இதுக்கு அவர் மார்க்கம் படித்தாலும் இல்லை, அவர் என்ன ஃபிசிக்ஸில் ஒரு பிஹெச்டி முடித்தார், ஆனால் சொல்கிறாரு அப்துல் முர்த்தத் எங்கள்கிட்ட இல்லை. ஏன் அப்போ தான் சமூகத்தில் இருக்கிற நாஸ்திகர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆ ஓ நல்ல முற்போக்கு சிந்தனை உள்ளார். எனவே இதெல்லாம் ஒரு காலம் இஸ்லாமிய ஆட்சி என்ன முடியாது, மார்க்கத்தில் உள்ள ஹலாலாக்கப்பட்ட விஷயத்தை ஹராமாக்கி இஸ்லாமிய ஆட்சியை செய்ய முடியாது. சுருக்கிக்கொள்ளும் தை அடுத்த சொல்லு.
கல்வியாளர்களிடையே கருத்து வேறுபடல விஷயங்களில் ஒரே அடியாய் மூழ்கி போவதும் விதண்டாவாதம் செய்வதும் வெறுக்கப்பட்டதாகும். மார்க்க விஷயங்களிலும் நவீன அனுஷ்டானங்களிலும் வரமுமிரி செல்வதும் வெறுக்கப்பட்டதாகும். உயர்ந்தோ நல்லாக கூறுகின்றான், வேதக்காரர்களே உங்களது மத விவகாரங்களில் எல்லை மீறிவிடாதீர்கள், இறைவனை பற்றி உண்மையை தவிர வேறதையும் கூறாதீர்கள்.
அப்ப இதில் இந்த ஆயத்தில் ரெண்டு விஷயம், யா அஹ்லல் கிதாப் லா தஹுலூ ஃபீ தீனிக்கும் உங்களோட மார்க்கத்தில் அளவு கணக்கு, அப்ப மார்க்கத்துடைய இந்த கிளை பிரச்சனையை சொல்றான். வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ் விஷயத்திலே உண்மையே சொல்லுங்கள், அது உசூலுத்தீன். அப்போ அடிப்படை விஷயங்கள், அப்போ மார்க்க அப்போ மார்க்கத்துடைய ஃபுரோவுடைய கிளைப்பிரச்சிலே நீங்கள் அளவு கடந்து போகாதீர்கள், அதாவது புதிய புதிய இபாதத்துக்களை எல்லாம் கட்டி 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 செய்யாதீர்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்லாஹ் சொன்னதைத்தான் சொல்லுங்கள். ஆனால் என்ன செய்கிறாங்க இப்போ மூத்தசிலாக்கள் அஷாரியாக்கள்லாம் அல்லாஹ் வந்து பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இல்லை வெளியையும் இல்லை சேர்ந்தும் இல்லை இணைஞ்சும் இல்லை மேலேயும் இல்லை கீழையும் இல்லை வலதிலையும் இல்லை இடதிலையும் இல்லை அசைஞ்சும் இல்லை அசையாமலும் இல்லை என்று சொல்கிறாங்க. அப்போ இது வந்து என்ன அல்லாஹ் தாலா இது இது இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு நாம் வந்து இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இது வந்துட்டு கிட்டத்தட்ட அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிற மாதிரி, அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் வீட்டில் தென்னமரம் இருக்குது என்று நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதில் அதுக்கு வேர் இருக்கா இல்லை, அதுக்கு தண்டு இருக்கா இல்லை, தேங்காய் இருக்கா இல்லை, அதுக்கு என்ன பண்ணாடை இருக்கா இல்லை குருத்தி இருக்கா இல்லை. அப்போ என்ன அர்த்தம், எங்கள் வீட்டில் தென்னமரம் இல்லை, நான் சும்மா போய் சொல்கிறேன் அர்த்தம் அது மாதிரி தான். அல்லாஹ் இருக்கான் ஆனால் அவன் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை அது அல்லாஹ் இல்லை. அதனால தான் நாஸ்திகர்கள் இதை ஆதரிக்கிறான், நாஸ்திகர்கள் இப்படி சொல்றதை ஆதரிக்கிறான். ஏன் அவனுக்கு தெரியும் என்ன என்று, இதில் முடிவு வந்து என்ன இறைவன் இல்லைங்கிறது, இறைவன் ஒரு கற்பனை பொருளாக ஆதரி. அடுத்த பார்த்தீங்கன்னா அத்வைதத்தை ஆதரிக்கிறது நாஸ்திகளை ஆதரிப்பாங்க, இப்போ இதெல்லாம் அல்லாஹ்னு சொல்லுவான். நீங்க பாத்தீங்கன்னா நாஸ்தியன் ஒரு மதத்தையும் நம்பாதவன. நீங்க யோசிப்பீங்க என்ன இவன் எல்லாத்தையும் அல்லாஹ் என்கிறான். யாரு நாஸ்தியம் வந்து இதை ஆதரிக்கான். காரணம் என்ன? இதையெல்லாம் அல்லாவாக்குனால் இதுக்கு வெளியே ஒரு சக்தி இல்லைன்னு வந்துடும். இதெல்லாம் அல்லாண்டு ஆக்கிவிட்டால் இந்த பிரபஞ்சத்தை அவ்வளவு அப்ப இதுக்கு அங்காட சக்தி இல்லை. அப்ப அவன் சொல்றதே ஓகே. அவன் சொல்ற விஷயம் இறைவன் இல்லையன்னு சொல்றது தானே. அதையும் சுத்தி வளர்ச்சி சொல்றான். நான் நேரடியா இல்லை எங்க இவன் சுத்தி வளர்ச்சின்னு சொல்றான். அப்ப எனவேதான் இந்த ரெண்டு கருத்தும் அத்வைதமும் அல்லாஹ் பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இல்லை ஒளியையும் என்ற ரெண்டு கருத்தும் வந்து என்ன ஒரு நாஸ்திகத்துக்கு இட்டு சொல்லும்.
அபூ ஹுரைரால் இல்லாதவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நோற்காதீர்கள் என்று கூறினார்கள். மக்கள் நீங்கள் தொடர்ந்து நோக்கின்றீர்களே என்று கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை போன்றவன் அல்லன். எனக்கு என் இறைவன் உண்ணவும் பருகவும் கொடுக்கின்ற நிலையில் நான் உள்ளேன் என்று பதிலளித்தார்கள். இருந்தும் மக்கள் தொடர்ந்து நோன்பை கைவிடவில்லை. ஆகவே அவர்களுடன் சேர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு தினங்கள் அல்லது இரண்டு இரவுகள் தொடர்ந்து நோற்றார்கள். பிறகு மக்கள் பிறையை பார்த்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறை இன்னும் தள்ளி போயிருந்தால் உங்களை இன்னும் தொடர் நோன்பை அதிகமாக செய்திருப்பேன் என்று மக்களை கண்டிப்பதை போன்று சொன்னார்கள்.
அப்ப இந்த ஹதீஸும் ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஹதீஸ் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா துவாசிலு, நீங்க என்ன செய்ய வேண்டாம், நோன்பு திறக்காமல் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டாம். அதுக்கு விசாரணை சொல்றது, இந்த மாதிரி வந்தா நாம் என்ன செய்வோம், நோன்பு பிடிச்சோம் என்ன செய்வோம், நாங்க வந்தா நோன்பு விடுவோம் இல்ல, அப்படியோ நோன்பு தொடர்ந்து என்ன செய்யறது, அப்படியோ நோம்ப இரவு சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு தொடர்ந்து நோம்ப பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யாதீர்கள். அப்ப குதர்க்கு வாரம் செய்தார்கள், அன்னையும் இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, காலு இன்னக்க துவாசு, நீங்க எந்த வேலை செய்யறீங்களே, நீ எங்களை சொல்றீங்க நோம்ப விடாம தொடர்ந்து குடிக்க வானண்டு, ஆனா நீங்க என்ன செய்யறீங்க பிடிக்கிறீங்க. அதுக்கு சொல்லாங்க சொன்னாங்க, இன்னி லெஸ்து மிசிலுக்கு, நான் உங்களை போன்றவன் அல்ல. ஏன்னா நான் அல்லாவிடத்திலே நான் செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தாரான், எனக்கு என்ன நீர் போட்டு வரான். அப்படி என்றால் அந்த உணர்வை அல்லாஹ் நினைஞ்சிக்க அவங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறான். அர்த்தம் அப்படி சொல்லியும் ஃபலம் எந்தகோ அணில் மிஸ்லாம் இல்ல. அடுத்து இன்னொரு அவன் நம்பிக்கை இருந்துச்சு அவங்கள்ட்ட எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அவங்கள முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் சில தவறுகளை செய்யலாம், பாவம் மன்னிக்கப்பட்டால் தானே, நாம தானே பாவம் மன்னிக்கப்படாதார்கள், நாங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கோம் என்ற ஒரு கருத்தும் இருந்துச்சு. அதுதான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து நோன்பு போடுப்பீங்க, நானும் உடச்சு நோன்பு அவங்களோட சேர்த்து செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் முதலாவது அண்டு ரெண்டாவது அண்டு போனோன்னு டயர்ட் ஆகிட்டாங்க. அடுத்த அண்டு புறக்காண்டுட்டாங்க, பெருநாள் வந்துட்டு அப்போ நோன்பு முடிச்சு கொள்ளலாம். ரசூலா சொல்லுவாங்க, தொடர்ந்து நோன்பு வந்திருந்தால் உங்களை தொடர்ந்து நானும் நெஞ்சு பிடிச்சிருப்பேன். அதாவது இது ஒரு ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி, அதாவது நான் விஷயத்தை செய்யவானால் நீ செய்யக்கூடாது, அதோடு முடிச்சு. சில விஷயங்கள் எனக்கு வந்து சில வேற சட்டங்கள் இருக்கின்றன, அது நான் அல்லாஹோட தொடர்புள்ளால் அல்லாஹ் எனக்கு அந்த சக்தியை தந்திருக்கிறான், என்ன போல நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த விஷயங்களை செய்யக்கூடாது. இதே போல போற சந்தர்ப்பத்திலே நாங்கள் திருமணம் செய்யக்கூடாது, தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும் போன்ற விஷயங்கள் எடுத்தோன்னு நான் உங்களை போல நோன்பு பிடிக்கிறேன் எல்லாம் செய்யறேன் என்ன போல செய்யுங்கன்னு அந்த அதுலேயே அந்த விஷயத்தில் அவங்கள தடுத்தாங்க. எனவே இதுல என்ன வழங்கு என்றால், அல் ஒலுவு ஃபித்தீன், மார்க்கத்தில் தீவிரவாதம்ங்கிறது என்ன தடுக்கப்பட்ட ஒன்று. அதுதான் இமாம் புகாரி அவர்கள் கலையங்கம் எடுத்திருக்கிறார்.
அலி ரலிலா அவர்கள் கூறியதாவது, யார் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகின்றானோ அவன் மீது அல்லாஹுவின் சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து மக்களின் சாபமும் உண்டாகும். மேலும் அவன் புரிந்த கடமையான வழிபாட்டையும் கூடுதலான வழிபாட்டையும் அவனிடமிருந்து அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆயிஷா ரலிலா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இறுதி நாட்களில் நோயப்பட்டிருந்த போது மக்களுக்கு தொழுவிக்கும்படி அபூபக்கரிடம் சொல்லுங்கள் என்று கூறினார்கள். நான் நீங்கள் தொழுகைக்காக நிற்கும் இடத்தில் என் தந்தை அபூபக்கர் நிற்பார்களானால் மனம் நெகிழ்ந்து அழுது அவர்கள் ஓதுவது மக்களுக்கு கேட்காமல் போய்விடும். ஆகவே உமர் அலிலா அவர்களிடம் கூறுங்கள், அவர் தொழுவிக்கட்டும் என்று சொன்னேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரிடம் சொல்லுங்கள், மக்களுக்கு அவர் தொழுவிக்கட்டும் என்று கூறினார்கள். நான் ஹப்சா அலிலா அவர்களிடம், உங்களது இடத்தில் அபூபக்கர் அவர்கள் என்றால் மனம் நெகிழ்ந்து அழுது அவர்கள் ஓதுவது உங்களுக்கு மக்களுக்கு கேட்காமல் போய்விடும், ஆகவே மக்களுக்கு தொழுவிக்கும்படி உமர் அல்லா அவர்களுக்கு உத்தரவிடுங்கள் என்று சொல் என்றேன். அப்சாவும் அவ்வாறே செய்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தாம் யூசுப் அலிலா அலிஸ்லாம் அவர்களுடைய தோழிகள் போன்றவர்கள், ஆகவே மக்களுக்கு தொழுவிக்கும்படி அபூபக்கரிடமே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது ஹப்சா அல்லா அவர்கள், என்னிடம் முன்னால் நான் நன்மை எதுவும் கண்டதில்லை என்று கூறினார்.
இப்பொழுது நபி அவர்கள் தங்களுடைய இறுதி காலகட்டத்திலே ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கரை மக்களுக்கு கொலை சொல்லுங்கள் என்றால், ஒரு இஸ்லாமிய நாட்டில் அந்த தொழுகையை முன்னு நடத்த வேண்டியவர் அந்த இமாம். இப்போ ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், அபூபக்கரை தொழுகை சொல்லுங்கள் என்றால் இமாம் அபூபக்கர் அவங்க போவாங்க, தொழுவிப்பாங்க. அதில் யாரும் என்ன செய்யலாது, திருப்பி அதை முராஜா இல்லை அப்படியா இப்படியாண்டு செய்யக்கூடாது செய்யக்கூடாது. ஆனால் ஆயிஷாவில் அவங்க தன் தந்தை வந்துட்டு கொஞ்சம் சொஃப்டான ஆள், தொழுகைக்கு போனால் ஆள் திருவாரு, அப்போ அது கிராத்தும் வராத நேரம் அப்பனவே உமரை சொல்லுங்களேன் என்ற மாதிரி என்ன ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. அதை ரசூலுல்லாஹ் ஏற்கல. இப்போ ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பிடிச்சி சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள ரசூலுல்லாஹ் மனைவி தானே, அப்போ நீங்கள் சொல்லுங்கனே என்ற அதை சொல்லி சொல்லுங்க. அது சொன்ன ரசூலுல்லாஹ் கோபம் வந்துட்டு, அதாவது ஆயிஷா அவங்களுடைய உள்ளம் வந்து தன் தந்தையை விரும்பும் என்பது ஒரு தெரிஞ்ச விஷயம். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு அவங்க தான் தொழுவை நடத்தும். அந்த ஆசையை மறைத்து, ஆயிஷாவில் அந்த ஆசையை மறைத்து எனது தந்தை பலவீனமானவர், அவரை முன்னு காக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதனால தான் அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்களாம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய என்ன தோழிகள், அதாவது உள்ளத்திலே உங்களுக்கு அதை ஆசையாக இருந்து வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. உதாரணமாக யூசுப் அலி இஸ்லாம் அவங்க அழகாக இருந்தார்கள். ஜலிஹாண்டு லைஃபான அதை சொல்லப்பட்டுகிறார்கள், யார் அந்த மன்னரின் மனைவி, எய்த்த மன்னனின் மனைவி, அவரை அணுகியதாகவும் அதை மக்கள் அது முற்பட்டதாகவும் விபச்சாரத்துக்கு அழைத்ததாகவும் அவர் 7 ஆண்டு சொன்னது அந்த செய்தி மக்கள் மத்தியில் பரவிச்சு. அதை பெண்கள் எல்லாம் இணைஞ்சார்கள், அதை பேசிக்கொண்டார்கள். பெண்கள் பேசிக்கொண்டாலும் அவரோட உள்ளத்தில் யூசுப் அலி இஸ்லாத்தில் ஒரு வகையான காதல் இருந்தது, என்ற அழகானவர் என்றது. ஆனால் அதை மறைத்து கொண்டு ஜலீஹாவை அல்லது அந்த மன்னருடைய மனைவியை இழந்தார். அப்போ அதைத்தான் ரசூலுல்லாஹ் மறைமுகமாக என்ன செய்தாங்க, சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய அவர்களின் தோழிகளின், அதாவது அந்த காலத்து இந்த பெண்களின் தோழிகள் தான் நீங்களும் என்று அந்த கருத்தை சொல்லுவாங்க. அப்போ இதில் நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம்னா, ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை போடும்பொழுது அது உடனடியாக என்ன செய்யப்பட வேண்டும், முராஜா மீள் பார்வை இல்லாமல் என்ன செய்யப்பட வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்.
மார்க்கத்தில் புதியவற்றை பிதத்தை புகுத்துபவனுக்கு போரிடம் தருவது பாவமாகும். ஆசிம் பின் சுலைமான் அல் அஹ்வல் ரலிலா அஹ்மாஹுல்லா அவர்கள் கூறியதாவது, நான் அனஸ் ரலிலா அவர்களிடம் அல்லாஹாவின் தூதர் சல்லாஹம் அவர்கள் மதினாவை புனித நகரமாக அறிவித்தார்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஆம், இன்ன இடத்திலிருந்து இன்ன இடம் வரை மதினா புனிதமானது என்று நபியர்கள் அறிவித்தார்கள். மேலும் சொன்னார்கள், அதன் மரம் எதுவும் வெட்டப்படக்கூடாது. அதில் யார் புதிதாக மார்க்கத்தில் இல்லாத செயல் ஒன்றை உருவாக்குகின்றானோ அவன் மீது அல்லாஹாவின் சாபமும் வானவர்கள் மற்றும் மக்கள் அனைவரின் சாபமும் உண்டாகட்டும் என்று கூறினார்கள் என பதிலளித்தார்கள்.
அப்ப இதுல பிதத்தை செய்வது ஆக பாவமான ஒரு காரியம், அதை மதினாவிலே செய்வது என்ன, அதோட பெரிய பாவம். மதினா ஹதீஸ் நான் விளங்கக்கூடிய விஷயம். அடுத்த வரலாற்று ரீதியாக பிதத்துகள் எதுவும் மதீனா மக்கா மதீனாவிலிருந்து உருவாகுவதில்லை. மக்கா மதீனாவுக்கு வெளியே உருவாகி திருப்பி உள்ளுக்கு வரும், அது ஒரு விஷயம். இந்த பிதத்துகள் எல்லாம் ஆரம்பமாக என்ன செய்யவில்லை, மக்கா மதீனாவிலே உருவாகவில்லை. அவைகள் பஸ்ரா, கூஃபா, எகிப்து அல்லது ஷாம் போன்ற தேசங்களில் உருவாகி பிறகு மதீனாவுக்கு வரும். இப்போ அதனால்தான் மதீனாவுக்குரிய ஒரு சிறப்பு தன்மை காணப்படும். அதனால்தான் யார் இமாம் மாலிக் அவர்கள் சில நேரங்களில் சட்டங்களை வகுக்கும் பொழுது மதீனாவில் உள்ள நடைமுறைகளை என்ன செய்வார் பார்ப்பார், மதீனாவில் என்ன நடைமுறை இருந்தது, எந்த அளவுக்கு கொண்டா சஹிஹான ஹதீது வந்தாலும் நடைமுறையில் இல்லாட்டி எடுக்க மாட்டார். மாலிக் இமாம் மாலிக் அவர்கள் ஒரு சஹியான ஹதீஸ் வந்திருக்கும், ஆனா மதீனாவில் நடைமுறை இல்லை இல்லை என்றால் என்ன செய்வார்கள், அதை எடுக்க மாட்டார்கள். அதன் அதை இமாம் லைஸ் போன்ற அந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் அதை வன்மையாக கண்டித்தார்கள், நீங்க எப்படி சஹியான ஹதீஸை விட்டு போட்டு நடைமுறையை எடுப்பீங்க. ஆனா அவங்களுடைய வாதமா இருந்துச்சு, நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியாது, என்றால் இவ்வளவு காலமா என்றாலும் அவங்களுக்கு காலம் கிட்ட உள்ள காலம் தானே, அது நடைமுறையாக இருந்தால் எங்களுக்கு தெரிந்திருக்கும் என்பது அவங்களுடைய வாதமாக இருந்தது. ஆனால் பெரும்பாலும் இமாம்கள் அதை என்ன செய்யவில்லை, கருத்திலே எடுக்கவில்லை. அதேபோல் இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் மக்காவில் உள்ள நடைமுறையை முற்படுத்த சில நேரங்களில் மக்காவில் உள்ள நடைமுறையை பார்ப்பார்கள். உதாரணமாக இந்த பள்ளியில் பெருநாள் தொழுகின்ற விஷயத்தில் அவங்க சொல்கிறாங்க பள்ளியில் தொழுகிறது தான் சிறந்தது, எதில் தொழக்கூடாது, வெட்ட வழியில் போய் பெருநாள் தொழக்கூடாத தொழுகத்தை விட பள்ளியை தொழுவதான் அடிப்படை. பள்ளியில் இடம் காணாதான் என்ன செய்யுங்க, வெளியில் போய் தொழுங்க. அது காரணம் என்ன, காரணம் என்ன, மக்காவில் உள்ளாக்கள் எங்கே போய் தொழுதாங்க, பெருநாளை ஹரமில் தொழுதாங்க, அப்போ பள்ளியில் தொழுதாங்க, இவ்வளோ ஹரம் நாங்கள் அப்படி தான் தொழுவாரோம், அதுதான் சட்டம் என்று சொல்லி என்ன அவங்க அதை விளங்குனாங்க. அது தவறு, ஏன்னு சொன்னால் அது சஹாபாக்கள காலத்தில் அப்படி இருக்குது. சஹாபாக்கள காலத்தில் பெருநாள் தொழுகை எங்கே ஹரமில் நடக்கல, அதே போன்று தாபியங்கள் காலத்திலையும் இல்லை. இந்த சுஃபியானு ஒயினாங்கிற வரைக்கும் அவர் மக்காவாசி, அவர் போய் நெஞ்சாரா பள்ளிக்குள்ளே போயிருந்து, அவருக்கு மிச்சம் மக்காவாசி மிகவும் மதித்தவர்கள், மிகவும் பெருமதியானால் அவர் வழித்த அவர் போய் நெஞ்சாரா மக்காவுக்கு பள்ளிக்குள்ளே போய் இருந்துட்டார். பள்ளிக்கு வந்தோடனே பெருநாள் வந்துட்டு அப்போ பார்த்தாங்க என்ன, அப்போ அவரை வெளியேற்றியிலானதுக்காக வேண்டி அவர் அவர் முக்கியமானவரால் அப்போ அவர் தொழுவிக்க இவங்க நினைஞ்சாங்க எல்லாரும் போய் பள்ளி. அப்போ அண்டையிலேருந்து என்ன செய்யுது, சுஃபியான பின் உயினாவில் இருந்தால் என்ன செய்யுது, அது வருது. அப்போ எனவே அதை பண்டு தொட்டு மக்காவில் தொழுதாங்க பள்ளியில தொழுதாங்கிறது இம்மா ஷாஃபி இமாமுடைய வாதம் வந்து தவறானது. வாசி
அடிப்படை ஆதாரங்களுக்கு மாறான சொந்த கருத்தும் வழிந்து திணிக்கப்படும் கணிப்பும் இழிவானவை ஆகும். அல்லாஹ் கூறுகின்றான், நபியை எதை பற்றி உங்களுக்கு தீர்க்கமான ஞானம் இல்லையோ அதை பற்றி பேச வேண்டாம். நூஹே, நீங்கள் அறியாதவற்றை பற்றி என்னிடம் துருவி கேட்காதீர்கள். உர்வா பின் ஜுபைர் அவர்கள் கூறியதாவது, அப்துல்லா பின் அம்ரு பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் நாங்கள் இருந்த இடம் வழியாக எங்களை கடந்து ஹஜ் செய்ய சென்றார்கள். அப்போது அவர்கள் சொல்ல கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை வழங்கிய பின் அதை ஒரே அடியாக பறித்துக் கொள்ள மாட்டான், மாறாக கல்வி மான்களை அவர்களது கல்வியுடன் கைப்பற்றிக் கொள்வதன் மூலம் அவர்களிடமிருந்து அதை சன்னஞ்சன்னமாக பறித்துக் கொள்வான். பின்னர் அறிவியலர்களே எஞ்சியிருப்பார்கள், அவர்களிடம் மார்க்க தீர்ப்பு கோரப்படும், அவர்களும் தமது சொந்த கருத்துப்படி தீர்ப்பளித்து மக்களை வழிகெடுப்பார்கள், தாமும் வழிகெட்டு போவார்கள் என்று கூற கேட்டேன்.
இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாப் இது இந்த இந்த கிதாபில். அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த இமாம் புகாரி அவர்கள் அந்த இட்ட தலையங்கத்திலே வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலையங்கம் தான் பாபு மா யுதுகரு மின் தம்மிர் ரஅய் வ தகல்லுஃபில் கியாஸ். சுய கருத்தை இழிவுபடுத்துவதிலும் அல்லது குறை கூறுவதிலும் அனுமானமாக சட்டத்தை வலிந்து எடுப்ப வலிந்து எடுப்பதை விமர்சிப்பதிலும் உள்ள பாடம். அப்ப மார்க்கத்தில் சுயகருத்து இடமில்லை. இரண்டாவதாக அனுமானம் கொண்டிருக்கிறது அல்கியாஸ், கூறப்பட்ட சட்டத்திலிருந்து கூறப்படாத சட்டத்தை பருவது. ஒரு சட்டம் கூறப்பட்டிருக்குது, சாராயம் குடிக்கிறது ஹராம் என்று தெளிவாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்போ உங்களுக்கு கஞ்சாவுக்கு என்ன சட்டம் என்று பார்த்தா கஞ்சா பற்றி என்ன செய்யலை, குர்ஆன் ஹதீஸில் இல்லை. அப்போ நாம் சாராயத்தில் என்ன போதையை தருகுது, எனவே கஞ்சாவும் போதையை தருகுது. எனவே எப்படி சாராயம் ஹராமோ அது மாதிரி கஞ்சாவும் ஹராம். அப்போ நாங்கள் என்ன செய்யும், இது சொல்கிற அனுமானம் அல்கியாஸ் என்றால் ஒரு கூறப்பட்ட சட்டத்திலிருந்து கூறப்படாத ஒரு சட்டத்தை பெறுதல், இதை வலிந்து எடுக்கிறது. அப்போ ரெண்டு ஒன்று இருக்கு, ஒன்று யதார்த்தமாக இலகுவாக படுற முறை அனுமானமாக, இன்னொன்று இருக்குது வலிந்து எடுக்கக்கூடிய. இதை விமர்சித்து இமாம் புகாரி அவர்கள் ஒரு தலைப்பை விட்டிருக்கிறார். அந்த தலைப்பில் கொண்டு வந்த முதல் ஹதீஸ் என்னவென்றால், இன்னல்லாஹ லா யன்ஸிஉல் இல்ம பாதன் ஆதாஹுமுஹு இன்திஸான். அறிவை உங்களுக்கு தந்துவிட்டு அப்படியோ அறிவை பிடுங்கி எடுப்பதில்லை உள்ளத்திலிருந்து. வல்லாத்தில் எங்களுக்கு அறிவை தந்திய மைண்டில் இருக்குது. இப்போ அறிவை இல்லாமல் கொண்டு வந்தால் எங்களை மைண்டில் இருந்து அப்படியோ என்ன, நாங்கள் மெமோரியிலிருந்து அப்படியோ டிலீட் பண்ணி மசவு பண்ணி செய்கிற மாதிரி என்ன செஞ்சிடல, அறிவை அப்படியே எடுத்துடுறல. அப்போ எப்படி எடுக்கும்னு சொன்னால், வலாக்கின் என் தசிஹு மின்ஹும் மா கப்துல் உலமா பி இல்மிஹிம், உலமாக்களை மரணிக்க செய்வது கொண்டு என்ன அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த அறிவை எடுத்துக்கிறான். அப்போ உலமாக்கள் ஒரு சமூகத்திலிருந்து மரணித்து விட்டால் யார் மிஞ்சுவார்கள், ஃபயபுகா நாசும் ஜுஹால், மடையர்கள் மிஞ்சி இருப்பார்கள், யுஸ்தஃப்தவுன் அவர்கள்ட்ட போய் ஃபத்வா கேட்பார்கள், ஃபயுஃப்தூன பிராயிம் அவர்கள் தந்த சொந்த கருத்தை ஃபத்வா கொடுப்பார்கள், ஃபயுதில்லூன் மற்றவர்களை வழிகெடுப்பார்கள், வயதில்லூன் ஏனைய மக்கள் வழிகெடுவார்கள் என்று இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் கொண்டிருக்கிறார். இதில் ஒரு உலமாக்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், இதில் ஃபயுஃப்தூன பிரஐஹும் பிரஐஹும் அந்த இந்த ரிவாயத்தில் இந்த பிரஐஹும் என்கிற மற்றொரு ரிவாயத்தை இமாம் புகாரி கொண்டு வந்திருக்காங்க. 100வது ஹதீஸில் பிரஐஹும் இல்லாமல் ஃபயுஃப்தூன பிகைரி இல்ம், அறிவில்லாமல் என்ன ஃபத்வா கொடுப்பார்கள், அறிவில்லாமல் ஃபத்வா கொடு அந்த சொல் தான் என்ன அஃபல். இந்த பிராயிம்ங்கிறது அதை இப்னு லஹியா என்கிறவருடைய சொல் தான். என்னென்ன இமாம் புகாரி இந்த சனத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஹத்தசனி அப்துல் ரஹ்மான் இப்னு ஷுரைஹ் வகைரிஹி. அப்போ வகைரிஹி என்ற யார் அது? இப்னு லஹியா. தப்பன் இப்னு லஹியா வந்து என்கிற ராவி இமாம் புகாரியுடைய நிபந்தனைக்கு உட்பாட்டால் அல்ல, ஆனால் அவரை மறைமுகமாக இந்த விதத்தில் சுட்டி காட்டிட்டு அவரை லஃபுதா எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் சரியான லஃபுத வந்து அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள், வழிகெடுப்பார்கள், வழிகெடுவார்கள். அப்ப இப்ப நாங்க அதிகமாக கேட்கிறோம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் ஆதாரம், ஏனையவைகள் ஆதாரமாக இல்லை, இஜ்மா என்பது ஆதாரம் இல்லை, கியாஸ் ஆதாரம் இல்லை என்று சொல்கிறான். இந்த பேச்சு முஜுமலன் பொதுவாக சரி. அடிப்படை ஆதாரங்கள் இரண்டு தான், நல்லா பண்ணிக்கும். அடிப்படை ஆதாரங்கள் குர்ஆனும் ஹதீஸும் தான். குர்ஆன் ஹதீஸிலே திருப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன செய்வது என்று ஒரு கேள்வி. அப்ப நாம் என்ன செய்வோம்? அங்கு கியாஸை நாடுகிறோம். அப்ப கியாஸ் என்பது தயமும் செய்வது போன்று, தண்ணி இல்லாவிட்டால் தான் நாங்கள் என்ன செய்வோம்? தயமும் செய்வோம். அதே போன்றுதான் குர்ஆன் ஹதீஸிலே நஸ் இல்லாத பொழுது அல்லது எந்த அறிவுக்கும் நஸ் அம்புடாத பொழுது நான் என்ன செய்கிறேன்? அங்கு அனுமானத்தை கியாசை பயன்படுத்தும். இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதற்கு குர்ஆன் ஹதீஸிலே அந்த ஆதாரங்களை இமாம் புகாரி போட்டிருக்கிறார். அப்ப எது மோசம் என்றால் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் கியாசுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி அந்த ஹதீஸை தட்டிவிடுதல், அதுதான் கூட. இப்ப அந்த கருத்து சில ஹனீஃப் மதுபாக்கள்கிட்ட இருக்குது. ஹனீஃப் மதுபாக்கள் பார்ப்பாங்க ஹதீஸ் இருக்குது ஆனால் இது இப்படி வரையில, அது கியாஸ் இப்படித்தானே வரும். உதாரணத்துக்கு எப்படி ஒரு சஹியான ஹதீஸ் வந்திருக்குது, ஒரு ஆள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாட்டை வாங்குறாரு, அதுக்கு சொல்ற இந்த அரபியல்ட்டு மூலம் அல் முசர்ரான்ட்டு சொல்லி அந்த ஒட்டகத்தில் என்ன பால்மடியை கட்டி வைக்கிறது, கட்டி வச்சா என்ன செய்யணும்னா நல்லா பால் இருக்கிற மாதிரி ஊதி போயிருக்கும். அப்போ எடுத்துகிட்டு போய் அப்போ விரைச்சுவர் பாலை வாங்கிட்டு போகிறால் வந்து பாலை கறப்பார். அப்போ கறந்த உடனே புறவுக்கு வர அந்த ஒட்டகம் விருப்பம் இல்லை. அப்போ திருப்பி கொடுக்கக்கூடிய அவர் என்ன செய்யணும்னா ஒட்டகத்தை திருப்பி கொடுத்து இந்த எடுத்த பாலுக்கு பதிலாக அடுத்த பாலுக்கு பதிலாக ஒரு சா தம்ர் பேரிச்சம்பளத்தை அந்த வித்தாளுக்கு கொடுக்கும். ஏனென்றா அவர் இணைஞ்சிக்காரு அந்த மாட்டுடைய அந்த ஒட்டகத்துடைய பாலை அவர் இணைஞ்சிக்கிறாரு பாவிச்சிருக்கிறதுனால. ஹனபியா சொல்கிறாங்க அப்படி அது என்ன அந்த ஒரு சா கொடுக்கறது எந்த ஒரு அது கியாசுக்கு படுகிறது இல்லை, எனவே அந்த ஹதிசை நாங்கள் எடுக்க மாட்டோம். அபூஹுரைரா அவங்க தான் ஹதிசை அறிவிக்கிறாங்க, அவர் வந்துட்டு கொஞ்சம் ஹதீஸில் விளக்கம் இல்லாத ஆள் என்ற மாதிரி என்ன இந்த ஹனீஃப் மதபுல ஒரு பாட்டியினர் அதுவும் பிற்காலத்தில் ஒன்று பேர் அந்த கருத்தை முன்வைச்சு. இதுதான் கூடாது. ஹதீஸ் ஒன்று வந்தால் அந்த ஹதீஸ் எடுக்கிறது தான் முறை. அது இல்லாமல் அந்நியர் அவங்களுடைய பகுத்தறிவு அப்படி என்று பேசுகிறது தான் கூட. அப்படி இல்லாமல் குர்ஆன் ஹதீஸை தேடி பார்த்தோம், எங்களுக்கு சட்டம் அம்புடலை. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? இப்போ ஒரு ஆள் கேட்காரு நீங்கள் எப்படி ஃப்ளைட்டில் எப்படி சொல்கிற ஆகுமா என்று கேட்காரு. அப்போ நாங்கள் தேடி பார்க்குறோம், அப்போ ஹதீஸில் வந்திருக்கு கப்பலில் தொழுகிறது வந்திருக்கு, கப்பலில் தொழுகிறது தான் வந்து, அதாவது தண்ணி தண்ணி கப்பல் நீர் கப்பலில் தொழுகிறது வந்திருக்கு, ஃப்ளைட் வரல. அப்போ எப்படி நான் ஃபத்வா கொடுப்போம்? அப்போ நீருங்கிறது அப்போ கப்பலுக்கும் பூமிக்கும் நடுவில் என்ன தண்ணி இருக்குது, அது மாதிரி பூமிக்கும் ஃப்ளைட்டுக்கு இடையில் என்ன இருக்குது ஆகாயம் இருக்குது, அப்போ எனவே ஃப்ளைட்டில் தொழலாம் நினைச்சோம் நாங்கள் செய்வோம். நாங்கள் அந்த அப்படி இது இப்போ இல்லாத சட்டத்தை அப்போ குர்ஆன் ஹதீஸில் இல்லை ஃப்ளைட்னு சொல்லி இல்லை. இப்போ சஃபீனா கப்பல் நீர் கப்பல் தான் இருக்கு. இப்போ நான் அப்போ நீர் கப்பலுக்குரிய சட்டத்தை எடுத்து நான் என்ன செய்கிறேன்? விமானத்துக்கு கொடுக்குறேன். அப்போ இதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனவே எப்படி செய்கிறதுனால இது இந்த பாவமும் அல்ல. இது என்ன ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டலும் இந்த சொல்லப்பட்ட ஹதீதுகளில் சில விஷயங்களை சொல்லி காட்டிக்கிறாங்க இந்த கியாசு முறை. ஆனால் வலிந்து கொடுக்கறது, வலிந்து இல்லாமல் இல்லாத ஒன்றை வெறுமனையை கற்பனை செய்கிறது அல்லது நிராகரிக்கிறது, ஒரு ஒரு வெறும் பகுத்தறிவை மட்டும் காட்டி என்ன நிராகரிக்கிறது, இதுகள்லாம் என்ன கூடாத ஒரு விஷயமா. அடுத்தது கியாஸ் என்று சொல்லக்குள்ள ரெண்டு வகை இருக்குது. கியாஸ் அல் கியாசுல் ஜலி, அல் கியாசுல் ஹஃபி. சும்மா உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு போகிறோம். அல் கியாசுல் ஜலியெல்லாம் திட்ட தெளிவான, இப்போ குர்ஆன் சொல்லியது ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அந்த தாய் தந்தையர்களுக்கு சி அண்டு சே என்று செல்லாது. இப்போ ஒன்றை சொன்னோட சி என் நாம் சொல்றது அசிங்கம், அப்படி சொல்லாது என்று வருது. அப்ப தாய் தந்தைக்கு அடிக்கலுமா? அப்ப அது அப்ப சி என்று சொல்வதே கூடாது என்றால் அடிக்கிறது என்பது என்ன, அதை விட பெரிய என்ன பாவம் என்று விளங்குவோம். அப்ப இது கியாஸ் ஜலி என்று சொல்வாங்க. இன்னொரு கியாஸ் ஹஃபி என்று இருக்கிறது, அதை நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிச்சு என்ன செய்யணும், அதை விளங்க வேண்டிய விஷயம். இப்ப அல்லாஹ்வுல குர்ஆன் சொல்லலாம் ஃபை நர்லா அனலகும் ஃபாதுஹுன்ன உஜூரஹுன்ன. இப்ப நீங்களோட மனைவிய விவாகரத்து செஞ்சிட்டீங்க, புள்ள பிறந்துட்டு அந்த புள்ள அந்த இப்ப அவர வைஃப் இல்லை தானே, இப்ப அப்ப எனவே அவ அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா நீங்க அதுக்குரிய கூலியை கொடுங்க. இந்த மனைவியே இல்லையே, இப்ப நீங்க என்ன செய்யணும், அதுக்குரிய கூலியை கொடுப்போம் என்று குருவாங்க சொல்லப்பட்டு. சரி, வாப்ப அம்மா பெருத்துட்டாங்க, வயசு பெய்தவங்களுக்கு தொழிற்சியே இல்லாது. இப்ப எனக்கு அவங்களுக்கு செலவழிக்கிறது கடமை என்று குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கா இல்லை? அப்ப எங்க இருந்து போடுறாங்க, இங்க பாக்குறாங்க. அப்ப இங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும், பிள்ளைக்கு பால் குடிக்கிறதுக்கு வேற என்ன செய்யணும், கூலியா கொடுக்கணும். அப்படி என்றால் அதே மாதிரி தந்தை இயலாமல் இருந்தால் அவருக்கு என்ன செய்யணும், அதுக்கும் கூலியா கொடுக்கணும் என்று வழங்குறாங்க. அப்ப இப்படி இது கொஞ்சம் யோசிச்சு வழங்க வேண்டியது. அப்ப தெளிவாக வந்து இருக்கிறது, மறைமுகம் வந்து இருக்கிறது, ரெண்டுமில்லை. எனவே இது பிரச்சனையே இல்லை. அதே போல இஜ்மா ஏகோபித்த முடிவுங்கிறது அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. அப்ப அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து சும்மா முடிவு எடுக்கல, அவங்க குர்ஆன் ஹதீஸை மையமாக வச்சுத்தான் அந்த முடிவை எடுக்கும். அப்ப குர்ஆன் ஹதீஸிலேக்கு ஆதாரமாக இஜ்மாக இருந்தால் நாம என்ன செய்யணும், அந்த கருத்துக்கு ஒரு 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 பெருமதி ஒரு பெருமானம் இருக்குது, நாங்கள் அந்த இடத்தை மதிக்கிறோம். ஏன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கு குர்ஆன் ஹதீஸ்ல. அதில் ஒரு விசேஷ தன்மை என்ன என்றால் அதில் உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லை. இப்போ இந்த ரெண்டாவது கொடுத்த பொருளுக்கு திருப்பி ஜகாத்து கொடுக்குறங்கிற விஷயம் அப்படித்தான். இப்போ உலமாக்கள் மத்தியில் யோகோபித்த முடிவுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதில் எந்த இமாம்களும் என்ன இல்லை, அதில் மறுத்த மாற்று கருத்து சொல்லி இல்லை. ஆனால் சில இமாம்கள் இப்போ அஜிமாவோட கிதாப்பில் தவறாக வழங்கிட்டு என்ன ஒன்று சொல்லி போட்டு ஆதாரம் தேடக்குள்ள அப்படி போடுற மாதிரி தெரியும், ஆனால் அப்படி இல்லை. ஆனால் எந்த இமாமும் சொல்லியில்லை, ஆனால் அதுக்கு லைஃபான ஹதீஸ் ரெண்டு வந்திருக்கு, லைஃபான ஹதீஸ் ரெண்டு வந்து. அப்ப என்ன செய்யும் என்றால் இந்த ரெண்டு லைஃபான ஹதீஸ்களும் இந்த யோகோபித்த முடிவும் பிரகாரம் என்ன செய்யும், அது ஒரு 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 பலமான ஒரு தரத்தை அடையும். இது உசூலுல் ஃபிக்ஹில் உசூலுல் ஹதீஸில் சொல்லப்பட்ட சட்டங்களில் ஒன்றாகும். அப்ப நாங்கள் உலகை கொண்டு தெய்வம் அடிப்படை ஆதாரம் இரண்டு தான், குர்ஆனும் ஹதீஸும் தான். ஆனால் ஒரு மசாலாவில் ஒரு விஷயத்தில் ஆதாரம் இல்லை என்று கருதும் பொழுது நாங்கள் கியாஸை நாடலாம். அதே போன்று ஒரு சஹாபியோடைய கூற்றையும் நாடலாம், ஆனால் கட்டாயம் அல்ல. இப்போ சஹாபியோர் சொல்லியிருக்கார் எடுக்கத்தான் வேணும்னு வற்புறத்துக்கு நாங்கள் இயலாது, அது இயலாது. ஆனால் எங்களுக்கு எங்களுடைய விளக்கத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய நேரடியாக ஹதீஸ் எடுத்தவருடைய அந்த விளக்கம் முன்னுரிமை நாங்கள் கொடுப்போம் தர்ஜியே. சரி, அடுத்தவர்
வேத அறிவிப்பு, வகி அருளப்படாத எந்த விஷயம் குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டால் எனக்கு தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அல்லது வேத அறிவிப்பு அருளப்பெறும் வரை எந்த பதிலும் அளிக்க மாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் தமது சொந்த கருத்தையோ கணிப்பையோ கூறியதில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே அல்லாஹ் உங்களுக்கு.
சரி, அப்ப இந்த விஷயம் என்ன சொல்றாங்க என்றால் தலையங்கம் போட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க தெரியாத விஷயத்தை கேட்டால் லா அதிரி, எனக்கு தெரியா எனக்கு தெரியா என்று சொல்வார்கள். இதைத்தான் உலமாக்களும் என்ன செய்வோம், கடைபிடிக்கவும். ஒரு விஷயம் கேள்வியை கேட்டால் விட தெரியாட்டும், சரி நான் பார்த்து சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன், வாசித்து சொல்கிறேன் என்று சொல்லுவோம். அடுத்ததுக்கெல்லாம் என்ன, நாங்கள் ஃபத்வாவை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி இறங்காத விஷயங்களிலே என்ன தண்ட சுயமான கருத்துக்களை வெளியிடவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மார்க்கம் பூர்த்தி அடைந்து விட்டதால் இது வஹி இறங்குறங்கிற ஒரு என்கிற நிலைமை இல்லை என்பதனால் உலமாக்களுக்கு கடமையாக இருக்கிறது கேள்விக்குரிய பதிலே குர்ஆன் ஹதீஸில் எழுத வேண்டும். அப்படி கிடைக்காத பட்சத்திலே அனுமானம் கியாஸ் மூலமாக என்ன செய்ய முடியும், சட்டத்தை சொல்ல முடியும்.
அல்லாஹ் கூறுகின்றான், நபியே அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்தவற்றை கொண்டு மனிதர்களுக்கிடையே நீங்கள் தீர்ப்பளிப்பதற்காகவே உண்மையான இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் அருளினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உயிர் ரூஹ் குறித்து கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றிய வசனம் அருளப்படும் வரை பதில் சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சமுதாய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அல்லாஹ் தமக்கு கற்பித்ததையே போதித்தார்களே தவிர சொந்த கருத்தையோ கணிப்பையோ போதிக்கவில்லை. அபு சயீத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, பெண்கள் உங்கள் உரைகளை கேட்க முடியாதவாறு ஆண்களை தட்டி சென்று விடுகின்றனர். ஆகவே நாங்கள் தங்களிடம் வந்து அல்லாஹ் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தவற்றிலிருந்து எங்களுக்கு நீங்கள் போதித்திட எங்களுக்கென ஒரு நாளை நீங்களே நிர்ணயித்து விடுங்கள் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் இந்த இடத்தில் நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறே அந்த நாளில் அந்த இடத்தில் பெண்கள் ஒன்று திரண்டனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்களிடம் சென்று அல்லாஹ் தமக்கு கற்றுக் கொடுத்தவற்றிலிருந்து அவர்களுக்கு போதித்தார்கள். பிறகு உங்களில் எந்த பெண் தனக்கு மரணம் வருவதற்கு முன்பாக தன் குழந்தைகளின் மூன்று பேர் இறந்து விடுகிறார்களோ அவருக்கு அக்குழந்தைகள் நரகத்திலிருந்து காக்கும் திரையாக மாறிடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்போது அப்பெண்களில் ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, இரண்டு குழந்தைகள் இழந்து விட்டாலுமா என்று கேட்டார். இதை அந்த பெண் இரண்டு முறை திரும்ப திரும்ப கேட்க, ஆம், இரண்டு குழந்தைகள் இழந்து விட்டாலும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மும்முறை பதிலளித்தார்கள்.
அப்ப இதுல நான் விளங்கக்கூடிய விஷயம் என்றால், மார்க்க விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் பெண்கள் என்று என்ன பிரிப்பதில்லை. ரசூலுல்லாஹோட காலத்தில் என்ன ஆண்கள் தான் படிக்க வேண்டும், பெண்கள் தான் மார்க்கம் படிக்க தேவையில்லை எல்லோருக்கும் என்ன என்ன அவர்கள் ஒரு நேரத்தையே கேட்டவுடன் அவங்களுக்கு அவனை சாபாக்கள் என்ன சாப பெண்மணிகள் கேட்டவுடன் அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்குகிறார்கள். எனவே அதில் என்ன நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பெண்கள் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முராஜாப்பன் அவர் கேள்வியை கேட்டு அப்புறம் அவங்க அவர் விஷயத்தை சொல்லி அவங்க திருப்பி சில விஷயங்களை தெளிவு பெறுமாறு கேட்கிறார்கள். அதில் ஒரு ஹதீஸ் தான், ஒரு பெண்ணுக்கு மூன்று குழந்தை மரணித்தால் அந்த மூன்று குழந்தைகளும் நரகத்துக்கு தடையாக இருப்பார்கள். மூன்று குழந்தையை மரணித்தால் நரகத்துக்கு தடையாக இருப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதுக்கு ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறாள், இரண்டு குழந்தை மரணித்தால் என்று கேட்டவுடன் என்று திருப்பி திருப்பி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள், ஐயா, இரண்டு குழந்தை பிறந்தான் தான், இரண்டு குழந்தை பிறந்தாலும் தான், மரணித்தாலும் தான், இரண்டு குழந்தை மரணித்தாலும் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இதிலிருந்து நாங்கள் ஆண் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் சகலருக்கும் மார்க்கத்தை கற்றிருக்கிறார்கள் என்று வழங்கக்கூடிய
என் சமுதாயத்தாரில் ஒரு குழுவினர் உண்மைக்கு ஆதரவாக போராடி கொண்டே இருப்பார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது புகாரியாகி நான் கூறுகின்றேன். அவர்கள் தான் அறிஞர் பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் சமுதாயத்தாரில் ஒரு குழுவினர் உண்மைக்கு ஆதரவாளர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். இறுதியாக அவர்கள் மேலோங்கியவர்களாக இருக்கும் நிலையிலேயே அவர்களிடம் இறை கட்டளையான மறுமை நாள் வரும். இதை முபீரா பின் ஷுஆபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
அப்ப எப்பொழுதும் ஒரு உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் சேர்ந்து ஒரு வழிகேட்டை ஆதரிக்க மாட்டார்கள். யாராவது ஒரு ஆலிம் ஒன்று ஒரு வழிகேட்டை சொன்னா இன்னொரு ஆலிம் என்ன செய்வார், அதற்கு மறுப்பு கொடுப்பார். அதுதான் இந்த ஹதீஸ் என்ன உங்களுக்கு எடுத்துக்காட்டு, லா தஸாலு தாயிபத்து மின் உம்மத்தி லாஹிரீன், அவர்களே வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பார். ஹத்தா யத்தியம் அம்ருபா, எனவே யாருமே அப்ப லா தச்சிதமியம் உம்மத்தி அலா வலாலா, எனது உம்மத்தை என்ன செய்ய மாட்டோம், வழிகாட்டில் ஒன்று செய்ய மாட்டோம். ஆனால் இந்த சொல் வந்து இப்படி இந்த வடிவில் வந்த ஹதீஸ் பலகீனம், ஆனால் அந்த கருத்துப்பட இந்த சரியான ஹதீஸ்கள் என்ன வந்திருக்கின்றன. அப்போ இதுலேருந்து நாங்கள் வழங்க மாட்டோம். இஜ்மாவும் ஒரு கிஸ்ஸா, ஒரு ஆதாரம் உங்களத்தை இமாம் புகாரி இமாம் இந்த தலையங்கத்தின் மூலமாக என்ன செய்கிறாங்க, ஏகோபித்த முடிவுங்கிறதும் ஒரு ஆதாரம் தான். அப்போ ஏகோபித்த முடிவு என்று சொன்னால் ஒரு கால இப்போ எப்படி அவங்க வரவேற்கன்னு சொல்கிறாங்க இஜ்மாவுக்கு, ஒரு காலத்தில் வாழக்கூடிய சுய ஆய்வாளர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கருத்தை என்ன செய்வது, ஏகமனதாக அங்கீகரிப்பது. ஒரு காலத்தில், ஏதோ ஒரு காலத்தில், ஆஸ்ரு மினல் ஒசூர், ஏதோ ஒரு காலத்தில் சுய ஆய்வாளர்கள் முஜ்தஹிதீன்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கருத்தை ஏகமனதாக தீர்மானிப்பது. இப்ப இந்த நவீன காலத்திலேயே உலகத்திலேயே எல்லா உலமாக்கள் கருத்தையும் அறிய இயலுமா? இந்த நவீன காலத்தில் வாட்ஸ்அப் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, அப்ப முந்தைய காலங்கள் சாத்தியமா? சாத்தியம் இல்லை, முந்தைய காலங்களில் சாத்தியம் இல்லை. எனவே இந்த வரவிலக்கணம்படி இஜ்மாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சொல்ற வர ஒரு காலத்தில் இருக்கிற அனைத்து ஆய்வாளர்களும் சேர்ந்து ஒரு கருத்தை என்ன, அதுவும் என்ன சொல்றாங்க, முதல்ல ஓமன்று செல்லிப்பட்டு அப்புறம் ஏழாண்டு செல்லாமலும் இருக்கும். இப்போ ரெண்டு பேர்ட்ட மூணு பேர்ட்ட கேட்டு வரக்குள்ள அங்கே ஒரு முந்தி கேட்டால் வந்து இல்லை எனக்கு ஏழாகா ரெண்டு சொல்லாமலும் என்ன இருக்கும். அப்போ இது என்ன சாத்தியமற்ற ஒரு விடயம். அப்போ சாத்தியமான விடயம் என்ன என்றால், ஒரு கருத்து காணப்பட்டு அந்த கருத்துக்கு எதிர்கருத்து கூறப்படாமல் இருத்தல். ஒரு கருத்து, ஒரு ஒரு கருத்து பரவலாக காணப்படுகிறது. வலா முஹாலிஃப லஹூ ஃபீ தாலிக, அந்த கருத்துல வேறுபட்ட ஒரு கருத்து என்ன செய்யவில்லை, ஒரு சஹாபாக்கள் மத்தியிலேயோ அல்லது தாபியங்கள் மத்தியிலோ காணப்படவில்லை. இதைத்தான் நாங்கள் என்ன செய்யணும், ஆதாரத்துக்கு கொடுப்போம். இதைத்தான் இமாம் ஷாபி இமாம் அவர்களும் சொல்வார்கள், இந்த கருத்துப்படி இருக்கிறது. அதைத்தான் இமாம் திருமதி அவங்க தங்களுடைய சுனநிலையெல்லாம் இந்த கருத்து படத்தான் இஜ்மாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனதான் இமாம் புகாரி என்ன இருக்கிறான், இந்த இஜ்மாங்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் இந்த மானாவில் தான் ஐ விமானா லா முஹாலி பலவு. அது இமாம் இப்னு தைமியா அவர்களும் தங்களுடைய நக்து மராத்திபில் இஜ்மா என்று ஒரு கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. இப்னு ஹசிமுக்கு ஒரு கிதாப் ஒன்று இருக்குது மராத்திபில் இஜ்மான்னு சொல்லி, அதை ஒரு விமர்சனம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா நக்து மராத்திபில் இஜ்மான். அதில் முகத்திமாவில் அல் இம் அல் இஜ்மாவுல் மும்கின் அல் இஜ்மா கைரல் மும்கின், முடியுமான ஏகோபித்த கருத்து, முடியும் நடக்க முடியாத சாத்தியமில்லாத ஏகோபித்த முடியாது, ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். உலமாக்கள் அதை வாய்ச்சிக் கொள்வது நல்ல செல்வம்.
முஆவியர்களினவர்கள் நமது உரையில் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எவருக்கு நன்மை நாடுகின்றானோ அவரை மார்க்கத்தில் விளக்க முடிய அறிஞராக என்றான். நான் பங்கிடுபவன் மட்டுமே அல்லாஹ் தான் கொடுக்கின்றான். இந்த சமுதாயத்தின் நிலை சத்திய மார்க்கத்தின் படி செம்மையானதாகவே இருக்கும். மறுமையினால் வரும் வரை அல்லது அல்லாஹுவின் கட்டளை உலக முடிவு நாள் வரும் வரை என்று சொல்ல நான் கேட்டேன். இதை ஹுமைது ரஹ்மத்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.
அப்ப இதுல மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவங்க மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். நான் பங்குறால் தான் வயோத்தில்லா அல்லாஹ் கொடுக்குறான். வலை எசால அம்ரு ஹாதியில் உம்மதி முஸ்தகீமன் ஹத்தா தப்பூமசான். அப்போ இந்த ஹதீதும் என்ன இஜ்மா என்ன செய்து வலியுறுத்துதும். இந்த ஹதீஸுக்கு ஒரு சில தவறான விளக்கத்தை பிரேலவியர் கொடுக்காங்க. வைன்னமா அன காசிம், நான் பங்கு வைப்பவன், வயோத்தில்லா அல்லாஹ் கொடுக்கான். அதாவது உலகத்தில் இருக்கிற நியமத்து முழுதும் எனக்கு தந்திருக்கிறான், நான் தான் மக்களுக்கு என்ன செய்யறேன் இசு பண்றேன். அதாவது மறுமை நாள் வரைக்கும் ரசூலுல்லா தான் என்ன செய்யறாங்களாம். ஆகவே நாங்கள் நேரடியாக ரசூலுல்லாட்ட தேவைகளை என்ன செய்ய முடியும், கேட்க முடியும்னு இந்த ஹதீஸில் இல்லாத ஒரு விளக்கத்தை என்ன கொடுக்குறாங்க. இது அன்னமான காசிம் என்ன ரசூலுல்லாங்க வகி அறிவிக்கப்படுது, அந்த அறிவை என்ன செய்யறாங்க மத்தாக்களுக்கு என்ன வழங்குறாங்க என்ற அர்த்தம் தவிர, அது இல்லாமல் உலகத்தில் இருக்கிற நியமத்துகள் முழுதையும் யாருக்கு சொத்து கொடுக்கணும், யாருக்கு சொத்து கொடுக்கப்பட, யார் அறிவு கொடுக்கணும், அறிவு கொடுக்கப்பட, எல்லாத்தையும் ரசூலுல்லா பங்குறேங்கிற அர்த்தம் அல்ல. சிவாசிங்கம்,
உங்களை பல்வேறு குழுக்களாக பிரித்து உங்களில் சிலர் அளிக்கும் துன்பத்தை வேறு சிலர் சுவைக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றல் உள்ளவன் எனும் இறைவசனம்.
அப்ப இந்த பாடத்துல நாங்கள் கூடுதல் ஒத்துமையை வலியுறுத்தப்படுது. அப்ப முதலாவது ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு இமாம் புகாரி அவங்க அப்ப என்ன செய்யறாங்க, அப்ப உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தா நீங்க என்ன செய்யுங்க, குரூப்புகளாக என்ன பிரிஞ்சு போகாதங்க, உண்டாயிருங்கன்னு சொல்றாங்க. அடுத்த பாடம்
ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு,
அது முடிஞ்ச அந்த முடிஞ்ச அடுத்தது அடுத்தது
அல்லாஹ் அருளியுள்ள சட்டங்களுக்கு ஏற்ப நீதிபதிகள் முடிவெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், கலீஃபாக்கள் ஆலோசனை செய்தது மற்றும் அறிஞர்களிடம் கேள்வி கேட்டது தொடர்பாகவும் வந்துள்ளவை. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் அருளியுள்ள விதத்தின்படி தீர்ப்பளிப்பதற்காக தீர்ப்பளிக்காதவர்கள் தான் அக்கிரமக்காரர்கள். கல்வி ஞானம் உடைய ஒருவர் தமது ஞானத்திற்கு தீர்ப்பளித்து அதை மக்களுக்கு கற்பித்து சுயமாக கருத்தை வழி திணிக்காத போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுக்குரியவராகிறார்.
இப்ப இதுல என்னன்னு சொன்னால், இப்ப ஒருவர் சுய ஆய்வு, இப்ப இமாம் புகாரி அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப முதல்ல குர்ஆன் கிதாபை சொன்னாங்க, குர்ஆனை சொன்னாங்க, அடுத்தது என்ன இஜ்மா சொன்னாங்க, அடுத்தது கியாசை சொன்னாங்க, அப்படியே சொல்லி வந்து கடைசியில இப்ப இஜ்திஹாத் முரண்படுறது, இஜ்திஹாது முரண்படுறது. நான் ஒரு கருத்தை சொல்வாரு, இன்னொருவர் அது குர்ஆன் ஹதீஸை வாசிச்சவர் முரண், இந்த நேரத்தில் எவ்வாறு நடந்து கொள்வது, யாருக்கு நன்மை இருக்குது. அப்ப அதுல என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆக்களும் அவங்க அவங்களுடைய இஜ்திஹாதின் பிரகாரம் தான் தீர்ப்பு வழங்குற என்ற அடிப்படையில், அதே நேரத்தில் ஒரு ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு தலைவராக இருப்பவர்கள் உலமாக்களுடைய ஆலோசனையை பெற வேண்டும். வசுஆலிஹிம் அஹலுல் இல்ம் என்கிறதையும் இந்த பாடத்தில் என்ன செய்யறாங்க வலியுறுத்துறாங்க. அதுல முதலாவது ஹதீஸ் தான், பொறாமைப்பட முடியாது இரண்டு விஷயத்தை தவிர, ஒன்று அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான், மற்றவருக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு அவர் யக்து பிஹாவையு அல்லிமுஹா, அந்த அறிவை மற்றவர்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், மற்றவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறார்.
உங்களுக்கு முன்னிருந்தவர்களின் தவறான வழிமுறைகளை இறுதி காலத்தில் நீங்கள் நிச்சயம் விமர்சிவீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது. அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, உங்களுக்கு முன்னிருந்த யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் வழிமுறைகளை நீங்கள் சான் சானாக மூலம் மூலமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கு என்றால், அவர்கள் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்தால் கூட நீங்கள் அவர்களை பின்பற்றி நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாங்கள் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் என்று யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு யாரை என்று திருப்பி கேட்டார்கள்.
அடுத்ததாக இந்த விஷயத்தில் இமாம் புகாரி அவங்க இந்த பாடத்தை எதை பத்தி சொல்றாங்க என்றால், பிற மதத்தவர்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது என்ற கருத்துப்பட ஒரு ஹதீஸை நிந்திக்கிறார்கள், கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் மரமினால் வரும், நீங்கள் முந்திய சமுதாயத்தினரை என்ன செய்வீர்கள், நீங்கள் ஒவ்வொரு ஷிபர் ஷிபராக என்ன செய்வீங்க, நீங்கள் ஷான் ஷானாக பின்பற்றுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதில் உதாரணமாக கேட்கிறார்கள், கஃபாரிஸின் வர் ரூம், பாரசீகர்களும் ரோமர்களையும் போலவா என்று, ஒமினன் நாசி இல்லா உலாய்க்கு, யார் அங்கே இருக்கிறார்கள், ரோமர்களும் பாரசீகம். ஏன்னா அரபு இந்த தீபகற்பத்துக்கு பக்கத்தில் உள்ள நாடு பாரசீகம். இப்போ நம்ம ஈரான் சொல்றது அந்நேரம் நெருப்பு வணங்கி சொல்ற கையில் இருந்துச்சு. அடுத்ததாக ஷாம் தேசம் வந்து ரோமர்கள் கையில் இருந்துச்சு. அப்போ நாங்கள் இப்போ இப்போ அமெரிக்கா ஐரோப்பிய கண்டத்தில் எப்படி பெருசாக பார்க்குறோமோ, அதே போல் இந்த அரபு தீபகத்தில் வாழ்ற ஆக்களெல்லாம் இந்த ரெண்டு ரோமர்களையும் இந்த பாரசீகர்களையும் பெரியதாக பார்க்குறார்கள். அப்போ எனவே நீங்கள் அவர்களை பின்பற்றாதீர்கள். பின்பற்றாது என்னத்தை பின்பற்றாதீர்கள், உடுப்பில் உடுக்கிற உடையிலையா, இல்லை அவங்களுடைய மத கலாச்சாரத்தில் நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏன் காரணம், அரபு இந்த அநேகம் அரபு நாடுகளில் உடை தைக்கிறது இதெல்லாம் உற்பத்தி செய்கிற முறைகள் இருந்துச்சா, இல்லை. ஷாமில் இருந்து தான் என்ன செய்யும், எல்லா ஷாமிலும் மதீனாவுக்கு வரும். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி அவங்க ஹுத்பாவை கொண்டு இருக்கிறாங்க, எங்கிருந்து ஷாமிலிருந்து ஒரு வியாபார கோயில் ஷாமெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆக்கள்லாம் விட்டு போட்டு ஓடிட்டான். எத்தனை பேர் மிஞ்சினாங்க, எத்தனை பேர் மிஞ்சினாங்க ஹுத்பாவில் சிலுமா பற்றி எண்ணிக்கைன்னு இல்லை, எத்தனை சரியா சொல்லுவோம், ரசூலுல்லாஹி ஹுத்பா ஓதி கொண்டிருக்கிறாங்க, செய்தி வருது ஒரு வியாபார கோஷ்டி வந்துட்டாங்கன்றோன்னு என்ன எல்லாரும் தரக்கூக காயுமா குர்ஆனிலே வந்திருக்கு, உங்களே நிக்க வச்சு போட்டு ஆக்கள் மாறிவிட்டார்கள். எத்தனை பேர், 12 பேர், 12 பேர் தான் நெஞ்சா மிஞ்சினாங்க. இப்போ அதை வச்சு மாலிக்கு மாதம் அப்படி சொல்கிறாங்க, ஒரு ஜும்மாவுக்கு குறைஞ்சி எத்தனை பேர் இருக்கணும், 12 பேர் இருக்கும். அது ஓடி மிஞ்சினா 12 பேர், அதுக்காக வேண்டி 12 பேர் தான் நாங்கள் சட்டத்தை சொல்லப்படியே. இது சொல்ல அரபில் கலியத்துள்ள ஆயான், ஒரு சம்பவம் எதேச்சியாக நடந்தால் கலியத்து ஐன்னு சொல்லுவாங்க, கலியத்து ஐன் இல்லை உமூமலா, எதேச்சியாக ஒன்று நடந்தால் அந்த எதேச்சியாக வச்சு என்ன செய்யப்படாது. ஷாஹி மதபு கராக வந்து சொன்னாங்க, என்னன்னு சொல்லி எத்தனை பேர், 40, என்னதா நாங்கள் முதன் முதலாக ஜும்மா தொழுதோம், நாங்கள் 40 பேர் இருந்தோம், நாங்கள் முதன் முதலாக ஜும்மா தொழுத நேரம் அவங்க தொழுகிற டைமுக்கு 40 பேர் இருந்தாங்க, அதுக்கு 40 பேர் இருக்கும் பண்ணிருக்கா, இல்லை அவங்க நேரம் 40 பேர், நீ ஒரு 50 பேர் இருந்திருந்தா, இல்லை 35 பேர் இருந்தா, இல்லை ஒட்டு இல்லை இந்த 5 பேர் கொண்டு வாங்க என்ன சொல்லிப்பாங்க, இல்லை அப்போ அது சொல்ல கலியத்து ஆயின், எதேச்சியாக ஏற்படக்கூடிய எண்ணிக்கைக்கு என்ன இல்லை ஒரு 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 கணக்கு ஒரு மதிப்பீடு இல்லை.
தவறான வழிக்கு இட்டு செல்வது, தவறான புதிய நடைமுறை.
அடுத்தது இப்போ எங்களாக்கள் சிலாக்கள் சில ஆக்கள் இப்போ ட்ரௌசர் உடுக்கிறது ஹராம், இரண்டாவது அந்நிய கலாச்சாரம்னு சொல்கிறாங்க, அப்படி கூட இல்லை, ஒரு அவரத்தை மறைச்சிக்கும், அவரத்தை மறைச்சிருந்தால் என்ன, இப்போ ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஃபத்வா கொடுத்தீங்க ட்ரௌசர் போடுறது ஹராம், ஏனென்றால் காபிர்களுடைய உடுப்பு, அது ஏனென்று காரணம் கேட்டால் அது அவுரத்தை படம் பிடித்து காட்டுகிறது. சரி, அப்போ ட்ரௌசர் கொடுக்க கூட என்ன செய்யக்கூடாது, அவுரத்தை படம் பிடிக்கிற மாதிரி கொடுத்துக்கக்கூடாது, அதை தான் சொல்லணும், இதை ட்ரௌசர் கொடுக்குறது ஹராம்னு சொல்லிடல, ஏன் சில நேரங்களில் சவுப்பும் போட்டிருக்காங்க அவுரத்தை படம் பிடிச்சு காட்டு, அப்போ அப்ப அது அப்ப உடுக்கிறதுனா இருக்குது, வித உடுக்கிற உடையில இல்லை.
தவறான வழிக்கு இட்டு செல்வது அல்லது தவறான புதிய நடைமுறையை உருவாக்குவது குற்றம். எனவே அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வாறு அவர்கள் கூறுவதன் விளைவாக வறுமை நாளில் தங்கள் பாவங்களை முழுமையாக சுமப்பதுடன் அறியாமையால் இவர்கள் யார் யாரையெல்லாம் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் சுமப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அநியாயமாக கொல்லப்படும் எந்த மனித உயிராயினும் அதை கொலை செய்த பாவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகனுக்கும் நிச்சயம் ஒரு பங்கு இருந்தே தீரும்.
ஏற்படுத்தினால் ஒரு ஊர்ல வந்து ஒரு ஆள் போய் ஒரு கபூர்ல என்ன செய்யறாரு, ஒரு ஒரு தர்கா ஒன்று கட்டினார் என்றால் அந்த பாவம் முழுதும் இவருக்கு வந்து கொண்டே இருக்கும், இவருக்கு தௌபா செய்யாத வகையில இவருக்கு அந்த பாவம் வந்து கொண்டிருக்கும். ஏன், ஒரு எப்போ ஒரு வழிகேட்டுக்கு ஒரு ஆள் வித்துடுறாரோ அதே போன்று ஒரு ஒரு கெட்ட முன்மாதிரிக்கு ஒரு வித்துடுகிறாரோ அதற்குரிய தீமை அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்தது
அறிஞர்களின் கருத்தொற்றுமையை வலியுறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, மேலும் மக்கா மதீனா ஆகிய இரு புனித நகரங்களின் அறிஞர்கள் ஒருமித்த கருத்து கொண்டுள்ள விஷயங்களும் அவற்றிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்கள் அன்சாரிகள் ஆகியோர்
வாழ்ந்த இடங்கள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இடம், அவர்களின் சொற்பொழிவு மேடை, மிம்பர் மற்றும் மன்னரை ஆகியவை குறித்த செய்திகள்.
அப்ப இதுதான் நாங்க முந்தி சொன்னோம். இப்ப என்ன இருந்தால் இப்ப இஜ்மாவுல ஒரு வகை இருக்குது, மதீனாவில் உள்ள உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறது, மக்காவில் உள்ள உலமாக்கள் சேர்ந்து ஒரு கருத்தை முன்வைப்பது, யமன்லிருந்து உலமாக்கள் ஒரு கருத்தை முன்வைப்பது, அதேபோல் ஷாமில் இருக்கிற உலமாக்கள் ஒரு கருத்தை முன்வைப்பது, அடுத்தது கூஃபாவில் உள்ள உலமாக்கள் சேர்ந்து ஒரு கருத்தை முன்வைப்பது, அல்லது எகிப்தில் உள்ள உலமாக்கள் சேர்ந்து ஒரு கருத்தை முன்வை, இது வந்து இஜ்மாவிலிருந்து பிரிகிற வேறு வேறு அம்சங்கள். இப்போ மற்ற இஜ்மாவுக்கு தான் பெருமதி இல்லை, இது ரெண்டுக்கும் தான் பெருமதி. இந்த காலத்தில் தான் சொல்லலாம், அந்த காலத்தில் அந்த தாபியங்கள காலத்து வரைக்கும் அந்த மக்காவுல இருக்கிற அறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு கருத்து சொன்னாங்க என்றால், அதே போன்று மதீனா உள்ள உலமாக்கள்லாம் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்றாங்க என்றால் அதுக்கு ஒரு பெருமதி இருக்குது. அதை விளைவிக்கணும். குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பாடு இல்லாத விஷயங்கள், முரண்படாத விஷயங்கள்ல என்ன அந்த பிரச்சனையும். அதனாலதான் நான் முந்தி சொன்ன பிறகு இமாம் மாலிக் அவங்க கருதுறாங்க, உலமா மதீனாவுல நடைமுறையாக இல்லாத ஒன்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் சில ஹதீதுகளை தட்டி விடுவார்கள் நடைமுறைக்கு முரணாகி. உதாரணமாக ஷவ்வால் மாதம் ஆறு நோன்பு பிடிக்கிறது இமாம் மாலிக் அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அவர் சொல்வார்கள் இது விதா, ஏன் விதா என்று ஷேஹ்மார்களை நான் நோன்பு பிடிக்க காணவில்லை. அதாவது அவர் ஷேஹ்மார்கள் கிட்டத்தட்ட 300 பேர் இங்கே மதீனாவில் உள்ள மக்கள் அதை விதாத்தாக கருதுகிறார்கள் என்று என்ன செய்கிறார்கள், அதை அவர் இமாம் மாலிக் அவர்கள் மோத்தாவிலே. அப்போ அவர்களுக்கு நடைமுறையை பார்க்கிறார். ஆனால் முஸ்தஹப்னு சொல்கிறாக்கள் முஸ்லீமில் வந்து ஹதீஸ் என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஆதாரமாக கொள்கிறாங்க. அப்போ அந்த முஸ்லீமில் ஹதீஸில் உள்ள அறிவிப்பாளர்களையும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த நடைமுறைங்கிறது இப்போ ஒரு ஆறு நோன்பு இருந்தால் அந்த மதீனாவை சஹாபாக்கள் காலத்திலேயும் திறந்திருந்தால் தாபிங்கிற காலத்தில் ஒரு வீட்லேயாவது நோன்பு பிடிச்சிப்பாங்களே. இந்த ஆறாம் நோன்பு பிடிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு கிட்டத்தில் நோன்பை சம்பூர்ணப்படுத்துகிற ஒன்றாக சில கருதப்படுது. ஏதோ அந்த ஆறு நோன்பை பிடிச்சா தான் அந்த 30 சரி வரும் போல இருக்குது, இல்லாட்டி ஒட்டு இல்லையன்னு போல என்ன அது கணக்கு இல்லைங்கிற அளவுக்கு போயிடுச்சு உனக்கு தானே. ஆ இப்போ அதனால சிலாக்கள் பிரிக்காங்க, அதை அப்படி நினைக்காமல் பிடிக்கணும். அப்படி நோம்ப ஒரு சுண்ணத்தான அமல் ஃபர்ல பூர்த்தி படுத்துறதாக என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. எங்களுக்கு பேச்சு அது நிறைய விஷயம். அது இந்த விஷயம் என்ன என்றால் அவங்க நடைமுறை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. இப்போ அதனால தான் அந்த தராவிய தொழுகையில் 20 ரக்காத் தொழுகிறது வழிகேடு என்று நாங்கள் சொல்ல முடியாமல் இருக்கிறது அது மாதிரி ஒரு காரணம் தான். இப்பயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக 11 ரக்காத்துக்கு மேலே தொழல, அது ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் தெளிவான ஒரு ஹதீஸ். ஆனால் பண்டு தொட்டு அங்கே மக்கா மதீனாவில் கூடுதலாக தொழுதிக்கிறார்கள், 20-36 அப்படி என்ன கூடுதலாக தொழுக. அந்த இந்த அறிஞர்களும் அதை தவறு என்று சொன்னதாக இல்லை, ஆனால் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹி சொன்ன தொழுவது 11, அது எனக்கு சிறப்பு என்று சொல்லி, அந்த 11 கூட தொழுகிறது வழிகேடு என்று சொல்லியே யாரும் சொன்னதாக என்ன வரலாறு இல்லை. ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தான் முதல்ல வந்து இது வழிகேடு வித்யாத்துல்லாலா என்ன செய்ய 11 எழுதுறது வழிகேடு என்று சொன்னாங்க. அப்போ இந்த நடைமுறையில் இருந்ததை பார்த்துட்டு இவ்வளோ இமாம்களும் இருந்தாங்க, அதை சொன்னாங்க, அதை யாருமே என்ன செய்யலை, அதை வழிகேடுன்னு சொல்லலை. ஆனால் சிலை ஆக்கள் ரசூலுல்லாவுடைய 11 தான் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த எதிரானது வழிகேடுன்னு சொல்லலை என்றதுனால அதில் ஒரு நாங்கள் 11 தொழுதாலும் 11 தொழுமாறு மற்றவர்களுக்கு அதை நாங்கள் ஆசை ஊட்டி சொன்னாலும் எதிர்கருத்தை அடித்து 100 வழிகேடு என்று சொல்லாமல் இருப்பது இந்த ஒரு மக்கா மதீனாவில் இருந்த நடைமுறை பிரச்சனை. அதாவது காலங்காலமாக இருந்து வந்தது, அதாவது குறிப்பாக குலபா ராசிங்களுடைய காலத்துக்கு பிறகு, குலபா ராசிங்களுடைய காலத்தில் பிறகு. ஏன்னா ஆனால் நாங்கள் ஆதாரம் என்று வந்தால், எது நபிவழி என்று வந்தால் அது எங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸ், அவர்கள் ரமலானோ ரமலான் அல்லாத காலத்திலோ 11 ரக்காத்துக்கு மேலே தொழவில்லை. நான் ஒரு அறிவு பூர்வமாக அந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும் அவ்வளோதான். அப்போ என்ன அடுத்தது, ரசூலுல்லாஹ் பள்ளி அவர்களுக்கு இருந்துச்சு, நபி அவர்கள் கபூர் அங்கே இருந்துச்சு, இதெல்லாம் எங்கே நாங்கள் அறிஞ்சு கொள்வது? நாமளும் அந்த காலத்தில் இருந்து கபரை பார்க்குறதுக்கு இல்லை. அப்போ வாழையடி வாழையாக இல்லை, அது கபூர் இங்கே அது கபூர் இங்கே இருந்தால் சும்மா சொல்கிறாங்க ஒரு விஷயம்னா ஏற்றுக்கொள்ளையுமா? ஏற்றுக்கொள்ளையில ரசூலுல்லாஹ் பள்ளி இஞ்சரிக்கல்ல, அது அங்கே தான் பள்ளி இருந்த என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளேன்மா? ஏற்றுக்கொள்ளேன். ஏன்னு வாழையடி வாழையாக இதுதான் கபரு, இதுதான் பள்ளி, இதுதான் பக்கி என்று சொல்லி சில இடங்களை நெஞ்சிக்கிறாங்க. அதுக்கு பிறகு காலகட்டத்தில் சில சாபாக்களோட பேரில் பல பல பள்ளிகளை உருவாக்கி குறிப்பாக உஸ்மானிங்கிற காலத்தில் அப்படி நடந்து கொண்டு வருது நினைச்சோம். அப்போ அதுகெல்லாம் கணக்கு இல்லை எங்களுக்கு. அதே போன்று இந்த தலையங்கத்துக்குள்ள அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னோன்னா, இந்த நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கக்குள்ள என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், அளவு என்ன? சா மின் தம்ரானி, சா சா வந்து அளவு என்ன, எத்தனை கிலோ? கிட்டத்தட்ட 3 கிலோன்னு சொல்லலை நான், விளங்குதான். இப்போ இந்த சாவுடைய அளவு பார்க்குற எப்படி மதினவாசிகள் எதை சொல்கிறாங்களோ அதான் என்ன அளவு. ஏன் அந்த அளவு முறை இப்போ ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கறது தான் ஹதீஸ் இருக்குது, அந்த சாவுடைய முறை எங்கேருந்து இருக்கிறது? அப்போ சஹாபாக்கள் காலத்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, இவங்ககிட்ட சாதாரண ஒரு 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 கோதுமை தான் இருந்துச்சு, மற்றது ஒரு நல்ல ரகமான ஒரு கோதை உண்டு, அல்ல ஹிந்தா உண்டு வந்துச்சு, உங்களுக்கு அல்ல ஹிந்த சம்ரான்னு சொல்லுவாங்க, கருப்பா ப்ரௌனாக இருக்கிறதுக்கு அது விலை கூட. அப்போ அளவை பார்க்காம ப்ரைஸை பார்க்க ஆரம்பித்தாங்க, மாவியர் சொன்னாங்க நாங்கள் இப்போ ப்ரைஸை பார்ப்போம், ஏனென்றா இதில் ஒரு சாவும் இதில் ஒரு சாவும் சரி வராது, ஏன்னா அது சாதாரண தம்பர் வந்துக்கிட்டு ஒரு 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 மா வந்துக்கிட்டு ஒரே அளவாக இருந்தாலும் பெருமதி வித்தியாசம். அப்போ எனவே இதில் அரைவாசி கொடுத்தா போதும், இந்த ஹெத் அந்த ஷாம்லேருந்து வரக்கூடிய அந்த அந்த மா இருக்குதானே, எது அரைவாசிக்கு பெருமதி உண்டு. சில சாப்பிட சொன்னாங்க இல்லை, ஒரு சுழா காலத்தில் நாங்கள் ஒரு சாதம் கொடுத்தேன், பெருமதியை பார்க்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ இங்கே கருத்து வருபாடு, பெருமதியை பார்ப்பதா அளவை பார்ப்பது, இது இஃத்லாஃபுல் ஜாயிஸ். ஒவ்வொருத்தரும் சஹாபாக்கள் இருக்கு, அபு சயீத் அல் குதுரி தான் இந்த விஷயத்தில் மிகவும் கடுமையாக இருந்தாங்க, அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு இதில் கடுமையாக இருந்தாங்க. மாவியா சொன்னாங்கல்ல சென்னை இந்த பெருமதியாக பார்க்குறோம், ஏன்னா மாவியா வந்துட்டு கிங் மலிக் விளங்குதானே, நாட்டில் உள்ளால் அவருக்கு அவர் அரசு எல்லா இதுகள்லாம் பொருளாதாரம் எல்லாம் அவருக்கு தெளிவாக விளங்குது. என்ன இது ரெண்டும் ஈக்குவல் ஆகாது, எது இதில் ஒரு 3 கிலோவும் இதில் 3 கிலோவும், இப்போ நாங்கள் அரிசிலேயே வித்தியாசமே இருக்கு, சும்மா அரிசி 3 கிலோவும் ஒரு இந்த உண்ட வராது வராது, அனைவே தான் அது இஜ்திஹாதுக்குரிய விடயம். அப்போ இந்த அந்த விஷயத்தையும் என்ன செய்யறாங்க, கான ஸாவு அலா ஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தன் வஸுலுதன் பி முத்திக்குமுல் யௌம் வகத் ஜீத ஃபீஹி. அப்போ அதுவும் என்ன நடைமுறை என்று பார்க்குறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் அவங்க மதீனாவாசிகளுடைய முத்துக்கும் சாவுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, துவா செஞ்சிருக்கிறாங்க, அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது ஜனாசாவை பெரும்பாலும் பெருநாள் தொழுக மாதிரி தான், பள்ளியில் தொழுவிக்கிற குறைவு, பள்ளியில் தொழுவிக்கலாம், அதுக்கும் ஒரு முசல்லா மாதிரி ஒரு பொது இடத்துலாம் இணைஞ்சாங்க, தொழுவிச்சு கொண்டிருந்தாங்க மதீனாவில். அந்த இடத்தை பற்றி ஒரு ஹதீஸையும் என்ன பள்ளிக்கு சமீபமாக இடத்துல ஜனாயிசாக்கள் வைக்கும் இடத்துல இரண்டு பேருக்கு கல்லடிச்சு பேச்சாளர் இரண்டு பேருக்கு நெஞ்சிருக்கிறார்கள், கல்லடித்து கொலை செய்திருக்கிறார்கள். அப்ப மதீனாவுல சில இடங்களை காட்டுகிறார்கள். பிறகு அந்த ஜபல் உஹுத் இருக்குதே அதை நாங்கள் விரும்புகிறோம், அப்ப மதீனாவுல உஹுத் மலை ஒன்று அப்படி, அப்ப அதையும் சுட்டி காட்டுறாங்க அந்த ஹதீஸ்ல இமாம் புகாரி. பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளியில மிம்பருக்கும் கிப்லாவுக்கும் இடையில ஒரு ஆடு போகக்கூடிய ஒரு இடவழி இருந்தது, பள்ளி கிபிலா இப்படி இருக்கும் கடைசி சுவர், இந்தியாவில் மிம்பர் இருக்கு, இந்த மிம்பருக்கு இதுக்கிடையில ஒரு இது ஒரு உடவழி. இப்ப அதை எதாச்சும் அதுக்காக நம்ம பள்ளியிலாம் உடவழி வைக்கணும் இல்லை, உனக்குதானே பள்ளி வச்சிக்க உடவழி ஒரு ஆடு போறதுக்கு உடவழி இருக்கா, அப்ப இந்த தொழுக கூடாது, இந்த பள்ளியை உடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யப்படாது, இது மதீனாவில் உள்ள இந்த இந்த மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் அவங்க மஸ்ஜித் பனி சுரைக் மட்டும் ஒரு ஓட்ட போட்டுன்னு வச்சுக்கிறாங்க, ஒரு ஓட்ட போட்டின்னு வச்சுக்கிறாங்க. இப்ப அது எல்லையையும் என்ன செய்யறாங்க, சனியத்துல் வதாலிருந்து இந்த பள்ளி மட்டுக்கும் ஒரு ஓட்ட போட்டின்னு வச்சாங்க, குதிரையில இருந்து போட்டிருக்காங்க. பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் என்ன ஒரு காலத்தில் இருந்துச்சு, அது பிறகு காலகட்டத்தில் இணைஞ்சிட்டு அது மறந்தானே என்ன செய்யத்தான் செய்யும், கரையா முடிக்கத்தான் செய்யும், மாறத்தான் செய்யும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் அன்சார்களுக்கு இடையிலையும் குறைஷர்களுக்கு இடையிலையும் மதீனாவில் உள்ள ஒரு ஒரு வீட்டில் என்ன செஞ்சார்கள், பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்தார்கள். அப்போ அதுவும் அந்த அந்த இடமும் அப்போ எங்கே பாதுகாப்பு ஒப்பந்தம் செஞ்சாங்க அந்த இடமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சஹாபி ஒருவர் ரசூலுல்லாஹ் குடித்த அந்த அந்த பாத்திரத்திலே ரசூலுல்லாஹ் பள்ளியை தொழுத அந்த விஷயத்தையும் அங்கே சொல்கிறாங்க. அதே போல் அகீக் என்ற இடம் ரசூலுல்லாஹ் அவங்க ஹஜ்ஜிக்காக வந்து வழியாகிறாங்க, மதீனா விட்டு மீக்காத்துக்கு வாரத்துக்கு முன்னால் ஒரு மலை கொண்டு வந்து சொல்கிறாரு என்னன்னு சொல்லி, நீங்கள் வகுல் உம்ரத்தன் வஹஜ்ஜா, நீங்கள் உம்ரத்தன் வஹஜ்ஜா உம்ரா என்ன உம்ரா ஹஜ்ஜி செய்கிறேன் சொல்லுங்கள் என்று அந்த மலைக்கு வந்து சொல்கிறார். இதில் தான் உலமாக்கள் மத்தியில் சர்ச்சை, ரசூ ஹஜ்ஜில் எத்தனை முறை இருக்கு ஹஜ்ஜி செய்கிற முறையே மூணு முறை என்னென்ன? அலிஃபராத், அத்தமத்து, வல்கரான். ரசூலுல்லா என்ன சொன்னாங்கன்னதுல ஒரு தொகை ஹதீஸ் எல்லாம் புகாரி முஸ்லீம்ல நிறைய சர்ச்சைகள் இருக்குது. ரசூலுல்லா என்ன செய்தார்கள்? ஹல் ஹுவா முஃனிதன் அவ் காரினன் அவ் முத்தமத்தியான், எதை செஞ்சாங்க? கிரானா செஞ்சாங்களா என்று சொல்லி ஒவ்வொரு ஹதீஸ். இப்ப இந்த இதுக்கு காரினான்றதுக்கு ஆதாரமா காட்டுறாங்க. இது இங்க பாருங்க, வகுல் உம்ரத்தன் வஹஜ்ஜான். ஆனால் நாங்கள் எல்லா ஹதீஸையும் எடுத்து சரியான முறையில் ஆய்வு செய்யும் பொழுது நபி அவர்கள் கான முஃப்ரிதன், உனக்குதானே ஹஜ்ஜை மட்டும்தான் நீ ஏற்று வச்சு வந்தாங்க. காரணம் என்னென்றால் முந்திய முந்திய அந்த அந்த ஹதியை அந்த உதுகியா கொடுக்குற அந்த என்ன அந்த பிராணியை அறுத்து கொடுக்குற பிராணியை கையோட கொண்டு வந்தாங்க. அப்போ கொண்டு வந்தாக்கள் என்ன முஃப்ரதா தான் இருக்கணும், அவர் என்ன செய்யலாது தமத்து செய்யலா என்ற அடிப்படையில் இருந்தாங்க என்றுதான் சரியான சொல். அதே போல் குலஃபா ஒரு ராஷித்தீங்க நாலு பேரும் முஃப்ரதா தான் செஞ்சாங்க ஹஜ்ஜ் முஃப்ரத். ஆனால் ரசூலுல்லா அவங்க சொன்னாங்க, நான் பின்னுக்கு வந்தால் நான் என்ன செய்வேன்? தமத்து தான் செய்வேன், ஹதியை கொண்டு வந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒழுங்குதான். இப்போ ஒரு ரசூலுல்லா மிருகம் கொண்டு போனாலே நஜ்ரான்ல ஜீசான்ல இருந்து சாட்சிட்டு வரையலுமா ஹஜ்ஜிக்கு வரத்துக்கு? போர்டர்ல விட மாட்டேன் உனக்குதான். இல்லை டிஞ்சர் நீங்க சாட்சிட்டு போயிடுமா? இல்லை அது அந்த காலத்துக்கு இருந்த மாதிரி உள்ள சரி அங்கே வாங்க இல்லாட்டி பேங்கில் காசை கட்டுங்க உனஞ்சோ. இல்லை ரசூலுல்லா சுன்னத் நான் பின்பற்ற போறேன் போறோம் இல்லையா, அது அந்த அந்த மசாலா அப்படி விளையும் போகணும் சரிதானே. அப்போ ரசூலுல்லா அவங்க ஒவ்வொரு இதுக்கும் மீக்காத்து வச்சாங்க. என்னத்துக்கு? நஜித்துக்கு ஒரு இடம், ஷாமுக்கு ஒரு இடம், அஹ்ருல் மதீனாவுக்கு ஒரு இடம், இவங்களுக்கு நினைஞ்சாங்க ஒவ்வொரு இடத்தையும். அஹ்ல் யமனுக்கு இளம் இளம், எங்களை ஸ்ரீலங்கா பாட்டி என்ன செய்யறது ஃபிளைட்ல அப்படி இளம் அம்ல நேரம் வரக்குள்ள. இப்ப நாங்களும் தான் ஜீசான் நஜரான் அபுஹால் வாராக்கள் இளம் இளம்ல என்ன மஸ்ஜித் இல்ல என்ன மஸ்ஜித் இல்ல நபீசா என்ன மஸ்ஜித்தில் ஒரு பள்ளியில பேர் இருக்கு அந்த எல்லாம் அங்க நாங்கள் இதெல்லாம் கட்டிட்டு வருகிறோம். அப்ப இதெல்லாம் இந்த இடங்களெல்லாம் சுட்டி காட்டுறாங்க ரசூலுல்லா அவங்க மதீனா வாசிகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தல் ஹுல் துல் ஹுலைஃபாவை மீக்காத்தாக வைத்திருக்கிறார்கள். சரி, அடுத்த பாஷி.
ஜாபிர் இப்னு அப்துல்லா அஸ்ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, கிராமவாசி ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்பதாக விசுவாச பிரமாணம் செய்தார். பின்னர் அவருக்கு மதீனாவில் காய்ச்சல் ஏற்பட்டது. ஆகவே அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனது விசுவாச பிரமாணத்திலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். பிறகு மீண்டும் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எனது விசுவாச பிரமாணத்திலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று சொன்னார். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். பிறகு அவர் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எனது விசுவாச பிரமாணத்திலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று சொன்னார். அப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். ஆகவே அந்த கிராமவாசி மதீனாவிலிருந்து கிளம்பி சென்று விட்டார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மதீனா குள்ளனின் உடை போன்றது, தன்னில் உள்ள தீயவர்களை வெளியேற்றி விட்டு நல்லவர்களை அதை தூய்மைப்படுத்துகிறது என்று சொன்னார்கள்.
அப்போ ஆராபிக்கு மதினாவில் மதினாவில் உள்ள சில அந்த கிளைமேட் வந்துக்கிட்டு காலநிலை வந்து எல்லாருக்கும் என்ன சில ஆக்களுக்கு ஒத்து வராது. அது அந்த காலத்துலேருந்து அது இருக்கும். மதினாவுடைய கிளைமேட்டுக்கான ஒரு தனி ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஹிஜ்ரத்து சென்ற பொழுதும் இங்கே உள்ள முஸ்லிக்கிங்க காய்ச்சி கொண்டாங்க, இவங்க இங்கே அங்கே இருக்க போகிறாங்க, இவங்க அங்கே கிளைமேட் திருப்பி ஓடி வருவாங்க, பயப்படாங்க கேன்சல் விளங்குதானே. இப்ப அதனால தான் அந்த ரசூலுல்லா அவங்க உம்ரா செஞ்ச நேரத்தில் அந்த பச்சை லைட் போட்டிப்பாங்கள ஓடுறதுக்கு. அது என்னது ஓன் நினைச்சுன்னா, நாங்கள் கிளைமேட் எங்களை பாதிக்கிறோம், நாங்கள் ஸ்ட்ராங் ஆயிருக்க மாட்டோம் காட்டுறது தான் அவர்களுக்கு என்ன செஞ்சது. ரசூலுல்லா அவங்க அந்த கட்டத்தில் என்ன செஞ்சது, கொஞ்சம் தொங்கு ஓட்டம் ஓடுறேன்னு சொன்னது அந்த காரணத்தை வச்சு. சிலாக்க காரணம் சொல்லுவாங்க, அந்த ஹாஜர் அலி இஸ்லாம் என்ன செஞ்சு சொல்லி அந்த டைம் ஒன்றும் இல்லை. அது சரியான காரணம் வந்து என்ன, ரசூலுல்லா அவங்க இப்போ இல்லையா ரசூலுல்லா ஆக்கள் வந்து அந்த உடம்படிக்கை அடிப்படையில் வந்து என்ன செய்கிறாங்க, உம்ரா செய்கிறாங்க. அப்போ மக்காவாசியெல்லாம் வந்து புதினம் பார்த்துட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளையில் அவங்க அவங்களே என்ன பார்த்துருக்காங்க, நாக்கள் எப்படி புதினம் பார்க்குறாங்க. இப்போ மக்கள் வந்து மதியிலாந்து வந்திருக்காங்களாம், முஸ்லீங்களாம் உம்ராச்சியை வந்திருக்காங்களாம், என்ன செய்யணும்? மாக்கள் காய்ச்சி கொண்டாங்க, மாக்கள் நல்லா என்ன அங்கே ஒழுங்காக சாப்பாடும் இல்லை, கிளைமேட்டும் இல்லை, இன்னும் பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, எல்லாரும் மனுஷங்க இந்த அந்த இடத்துக்கு வேகமாக ஓடுங்க. பிறகு உமர் அலி அல்லாஹு அன்ஹு காலத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் இதை இப்போ செய்ய நாங்கள் இந்த நாங்கள் அண்ணே ஒரு முகஸ்துதி தானே செஞ்சோம். உமர்லையாது நாங்கள் அன்னையும் செய்யக்குள்ள எப்படி செஞ்சோம், மோஸ்துதி தானே செஞ்சோம், இப்போ செய்ய தேவையில்லை என்று சொல்லிட்டு யோசிச்சாங்க. இல்லை ரசூலுல்லா செஞ்சது நாம் என்ன செய்யலை, விடைய இயலாது என்ன செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க. அப்போ ஒரு இஜ்திஹாதுன்னு அங்கே வருது, உனக்கு காரணத்தை பார்க்கணும், என்னத்துக்கு அவன் இதை செஞ்ச என்று பார்த்து காரணத்தை மையமாக வச்சு அதை எடுக்கிறியா எடுக்கிறில்லையான ஒரு இதுக்கு என்ன செய்யறாங்க வாராங்க. சரி, ஆ சொல்லுங்க. இல்ல இல்ல சாய் சாய் சஃபா மார்வா கிடையாது. சவாம அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்களே.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, நான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுத்து வந்தேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்த இறுதி ஹஜ்ஜின் போது மினாவில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் என்னிடம், நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் உமர் அவர்களுடன் இருந்திருக்க வேண்டும். இன்று அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே, இன்னால் இறை நம்பிக்கையாளர்களின் இன்றைய தலைவர் இறந்து விட்டிருந்தால் இன்னாருக்கு நான் விசுவாச பிரமாணம் செய்து வைத்துக் கொடுத்திருப்பேன் என்று கூறினான். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள், இன்று மாலையே நான் மக்கள் முன் நின்று தங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட நினைக்கும் இவர்களை எச்சரிக்கை செய்ய உள்ளேன் என்று சொன்னார்கள். நான், அவ்வாறு செய்யாதீர்கள், ஏனெனில் ஹஜ் பருவத்தில் நல்லவர்களுடன் விவரமற்ற மக்களும் குழுமுகின்றனர். அவர்கள்தான் உங்கள் அவையில் மிகுந்திருப்பர். நீங்கள் எழுந்து நின்று ஏதோ ஒன்றை சொல்ல அதற்குரிய பொருள் தராமல் ஒவ்வொருவரும் தம் மனம் போன போக்கில் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள் என நான் அஞ்சுகிறேன். ஆகவே நீங்கள் ஹிஜ்ரத் மற்றும் நபி வழி பூமியான மதீனா சென்று சேரும் வரை காத்திருங்கள். அங்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் தனியாக சந்தித்து அவர்களிடம் நீங்கள் தெரிவிக்க வேண்டியதை அழுத்தமாக தெரிவியுங்கள். அவர்கள் உங்கள் சொல்லை நினைவில் நிறுத்திக் கொண்டு அதற்குரிய முறையில் அதை புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னேன். அதற்கு உமர் அவர்கள், அல்லாஹ்வின் மீதானையாக, நான் மதீனா சென்ற பின் முதலாவது கூட்டத்திலேயே இதை பற்றி பேசப் போகிறேன் என்று சொன்னார்கள்.
அப்ப இதுல ஒரு நல்ல ஒரு முக்கியமான வரலாற்று ரீதியான ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இதுல புகாரி இமாம் அவர்கள் இவர்களுக்கு சுருக்கமாக அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. புகாரிடத்துல மிகவும் விரிவாக இருக்குது. உமர் அலி அதில் ஹஜ் செஞ்ச டைமுக்கு கொஞ்சம் பேர் கதைச்சு கொண்டாங்களாம், இப்போ உள்ள உமர் அலி அதில் மௌத்தானங்கள்டா நாங்கள் இவரைத்தான் என்ன அதுக்கு பிறகு நியமிப்போம் மனுஷன். அப்ப இந்த கதை வந்து யாருக்கு கிடைக்குது? உமர் அலி அதில் கிடைக்குது. அப்ப அவங்க யோசிக்காங்க, ஹஜ்ஜில் எல்லாரும் கூடித்தான் இருக்காங்க, அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு நாம் என்ன செய்வோம், சொல்லுவோம், யாரும் என்ன செய்ய வேண்டாம், இன்னாரத்தான் யாரும் சொல்ல வேண்டாம் என்று தடுப்பம் பண்ணி முடிவுக்கு வந்தாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு. அப்போ ஒருவர் அங்கே வரது சபையில் இருக்கிற ஒரு ஆலோசனை சொல்றாரு, இந்த ஹஜ்ஜுங்கிறது உயர்ந்த சாதி, நல்ல சாதி, நல்லா விளங்குறவன், அரைகுறையா விளங்குறவன் எல்லாம் சேர்ந்த இடம் தான் என்ன இந்த ஹஜ்ஜு. இங்க நீங்க உண்ட சொல்ல இவன் ஒன்பதா விளங்கி என்ன செய்வான், கதைகளை பரப்புவான். எனவே நீங்க மதீனாவுக்கு போங்க, அது தாருல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் ஷாப் முஹாஜிரிங்க வாழ்ற இடம், ஓ தாரு சுன்னா, நபியருடைய சுன்ன பரம்பரையாக வந்துற இடம், அங்க உலமாக்களை கூப்பிட்டு சொல்லி அவர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யட்டும், அது சமூகத்துக்கு அவங்களோட கருத்து சென்றடையட்டும் என்று சொல்லி ஒரு ஆள் அட்வைஸ் பண்றார். அப்ப இதுல சாட்சி என்ன, இந்த மதீனாங்கிறது ஒரு தாருல் ஹிஜ்ரா, ஓ தாரு சுன்னா, அது ஒரு ஹிஜ்ரத் பண்ணக்கூடிய ஒரு முஹாஜிரிங்கள் வாழ்ற இடம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா நடைமுறையில் இருக்கிற இடம்ங்கிறது இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது. இந்த ஹதீஸ் நிறைய சம்பவம், அதை நாங்கள் ஷியா சுன்னா பற்றி பேசக்கூட இந்த ஹதீஸை விரிவாக என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் பேசலாம்.
அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடமும் தம் புதல்வி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமும் ஒரு நாள் இரவு நேரத்தில் வந்தார்கள். எங்களிடம் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழவில்லையா என்று கேட்டார்கள். நான், அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் உயிர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் கரத்தில் தானே இருக்கின்றன, அவன் எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப நாடினால் எங்களை எழுப்பி விடுவான் என்று சொன்னேன். நான் இப்படி சொன்ன போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எந்த மறுமொழியும் கூறாமல் திரும்பி சென்று விட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சென்றபடி தமது தொடையில் தட்டி கொண்டே, மனிதன் அதிகம் தர்க்கம் செய்பவனாக இருக்கின்றான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
இது ஒரு மாமாவுக்கும் மருமகனுக்கு இடையில இருந்த ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு என்ன செய்யலாம், ஒரு ஹிவார் அல்லது ஒரு கலந்துரையாடல் அல்லது என்ன ஒரு பரிகாசம் பண்ணும் கூட ஒரு பகுதியில் சொல்லலாம். இப்போ அலிபின் அபி தாலிப் அவங்களுக்கு இந்த சொத்துமே இல்லை, அவங்க ரசூலுல்லாஹ் கூட வந்தாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கூடவே வளர்ந்தாக்கள், அவங்களுக்குன்னு தனி சொத்து அதுகள் ஒன்றும் இருக்கில்லை. அதனால ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அவங்க தான் வீடு கொடுத்தாங்க, முன்னச்சோ அங்கேயே இப்போ பாபு ஃபாத்திமான்னு சொல்லுவாங்க, அப்போ அங்கேயே கொடுத்தாங்க, அவங்களே இருந்தாங்க. பிறகு ஒரு காலகட்டத்தில் தனியே நெஞ்சாங்க, பிறகு வீடொன்று எடுத்து அக்பாரு மக்காவில் ஃபாக்கி சொல்கிற மாதிரி தனியே ஒரு வீடொன்று எடுத்து நெஞ்சாங்க, அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் தாஜத்துக்கு கொழுப்புறாங்க, யார மருமகனை தாஜத்துக்கு கொழுப்புறாங்க, வச்சுருந்தாங்க, அல்லாஹ் தானே உயிரை வச்சுக்கிட்டு இருக்கான், அப்புறம் அவன் கொழுப்புனா நாங்கள் கொழும்புவோம் ரெண்டு என்ன சொன்னோன்னா. இப்போ ரசூலுல்லாஹ் நெஞ்சாங்க, தாயத்தை ஓதுனாங்க, என்னது வக்கானல் இன்சானு அக்சர ஷெயின் ஜெதில, மனுஷன் வந்துக்கிட்டு என்ன புதர்க்கவாதம் புரிவனு ரெண்டாயத்தை சொன்னான். அப்போ இது என்னென்னா இதில் அந்த இப்போ மார்க்க விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, புதர்க்கவாதம் புரிய ஒரு ஆள் ஒரு தவறை செஞ்சு ஓட்டும் இல்லை அது கலாக்கத்தில் அப்படி தான் எழுதியிருக்கேன் அது நான் என்ன செய்யட்டும் அப்படி சொல்லிடல உனக்கு தானே, இதெல்லாம் இந்த புதர்க்கவாதத்தில் என்ன செய்யும் அடங்கும். அடுத்தது
அவ்வாறே உங்களை நாம் நெடுநிலையான சமுதாயமாக ஆக்கினோம். சமுதாய கூட்டமைப்பை பற்றிக் கொள்ளுங்கள் கட்டளையிட்டது. அந்த கூட்டமைப்பு என்பது அறிஞர்களை குறிக்கும். அபு சயீத் அல் குதிரி ரலிலா அவர்கள் கூறியதாவது, மறுமை நாளில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அவர்களிடம் நீங்கள் இறை செய்தியை எடுத்துரைத்து விட்டீர்களா என்று கேட்கப்படும். அதற்கு அவர்கள் ஆம் எடுத்துரைத்து விட்டேன் என இறைவா என்று பதிலளிப்பார்கள். உடனே அவர்களுடைய சமுதாயத்தாரிடம், இவர் உங்களுக்கு இறை செய்தியை எடுத்துரைத்தாரா என்று கேட்கப்படும். அதற்கு அவர்கள், எங்களை எச்சரிப்பவர் எவருமே வரவில்லையே என்று பொய் சொல்வார்கள். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், அல்லாஹ் உங்கள் சாட்சிகள் யார் என்று கேட்பான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தாரும் தான் என் சாட்சிகள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். அப்போது நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை செய்தியை எடுத்துரைத்தார்கள் என்று நீங்கள் சாட்சியம் அளிப்பீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவர்களாகவும் இறை தூதர் உங்களுக்கு சான்று வழங்குபவர்களாகவும் திறந்திட வேண்டும் என்பதற்காக நாம் உங்களை நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம் எனும் இறை வசனத்தை ஓதினார்கள். அதிலுள்ள வசனம் என்ற சொல்லுக்கு நீதி செலுத்தும் சமுதாயம் அதிலன் எனும் என்று விளக்கம் அளித்தார்கள்.
இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வகதாலிக ஜஅல்நாகும், உங்களை நாங்கள் ஆக்கினோம் உம்மத்தன் வசதா, நடுநிலைமையான உம்மத்தாக நாங்கள் மாத்தினோம். அப்ப இமாம் புகாரி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க என்றால், வசத்தன் நடுநிலைமை சொன்னால் ஒரு நீதமாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு உம்மத்தாக மாத்துகிறோம். ஏனென்றால் மறுமை நாளையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாவாவை செய்தார்கள் என்பதற்கு மறுமை நாளை சாட்சி சொல்லுவார்கள் இந்த உம்மத்துகள் தான். அப்படின்னு கொஞ்சம் வசத்தங்கிறது நீதியாக சாட்சி சொல்லும் உம்மத் என்பது தான். ஆனால் என்ன செய்யறாங்க, இப்போ அல் வசத்தியான்ற ஒரு புதிய சொல் பிரயோகம், அதாவது ஒரு சொல் என்று எடுத்துறாங்க, அப்புறம் அந்த சொல்லை என்ன செய்யறாங்க அப்படியோ அதுக்குரிய ஒரு தவறான கருத்தை கொடுத்து அதை அப்படியே பரப்பி விடுறாங்க. அதில் ஒன்று தான் அல் வசத்தியா, நடுநிலைமைவாதம், நடுநிலைமைவாதம் என்று சொல்றாங்க. உடனே இந்த ஆயத்தை ஓதுறாங்க, வக்கதாலிக்கு ஜாமினா கும்மத்தன் வசத்தா. எனவே நாங்கள் இந்த பிதுவத்துன்னு சொல்கிறா கூடையும் இல்லை, பிதுவத் இல்லைன்னு சொல்கிறாக்களையும் இல்லை, நாங்கள் நல்லமையானாக்கள். இதுவும் சரி இதுவும் சரி, தம்பி சொல்கிறதும் சரி தம்பி சொல்கிறதும் சரி. இப்போ அதேமாரி அவர் ஆயத்துக்கு தவறான விளக்கத்தை கொடுத்து ஒரே நேர்த்தியில் ஒரே பொருள் ஹராமாவும் ஹலாலாவும் இருப்பதை என்ன செய்கிறார்கள் இந்த இடத்துல. இது இஸ்லாத்தில் உள்ள ஒரு வசத்திய தன்மை. வசத்திய தன்னை இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அதை சொல்லுவோம். இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அதை சொல்வதுதான் வசத்தியா. நீதியான சமுதாயம் என்ன, அல்லாஹ் ரசூல் சொன்னது ஏதோ அதான் நீதி, அந்த நீதியை தான் சொல்லுவோம். இந்த சிந்தனை புறக்கத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இப்ப அவங்க பார்த்தாங்க இஸ்லாமிய ஆட்சி அமைக்கும், இப்ப இஸ்லாமிய ஆட்சி அமைச்சு இது பிதுஅத் என்று சொன்னா அதை செய்யறவங்க முழு பேரும் கோபப்படுவாங்க, நாளைக்கு நமக்கு தேர்தலில் வாக்கு போட மாட்டாங்க. அப்ப எல்லாரையும் அனுசரிக்கணும், எல்லாரும் வேண்டும். அப்ப நீங்கள் எல்லாரும் செய்வதும் சரி, நீங்க 11 தொழுறீங்களா அதுவும் சரி, நீங்க 20 தொழுறீங்களா, நீங்க 36 எல்லாம் சரி, குணு தோதுறீங்களா அதுவும் சரி, ஓதல்லையா அதுவும் சரி, இப்படி எல்லாத்தையும் சரிகான்ற ஒரு போக்கு என்ன வந்து கடைசியில் இப்ப பெண்கள் கை கொடுக்கறதும் அதுவும் ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். இப்ப எல்லாத்தையும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி இப்ப மார்க்கத்தில் ஹிலாஃப் இல்லாத விஷயங்கள், அதே போல முருத்தத்தை என்ன செய்ய முடியாது, கொல்லக்கூடாது, அது கருத்து சுதந்திரம் வேணும், விரும்பி நாக்கள் சிலாத்தோடு வழியை போறாக்கள் போகலாம் வாராக்கள் வரலாம். எல்லா நாட்டிலையும் ஒரு சும்மா ஒரு உலகம் மாறி எடுத்துக்கொண்டா தேச துரோகம் ஒரு குற்றம் இருக்குது. தேசத்துக்கு எதிராக ஒன்று செஞ்சால் அவனுக்கு மரண்ட தண்டனை தேச துரோகத்துக்கு. அது மாதிரி தான் இஸ்லாத்தில் தேச துரோகம் என்ன, இஸ்லாத்துக்கு ஒரு ஒரு நாடு இருக்குதா, இல்லை. அந்த கொள்கையை யாரு வந்துட்டு மூறுறாலும் அவர் என்ன என்ன நாளைக்கு இந்த ரெண்டு பேரை போய் வழிகெடுப்பார். எனவே அந்த ஷர்ரா என்ன செய்யுது, அதோட முடிக்கப்படுது. அது இஸ்லாத்தில் உள்ள சஹாபாக்கள் தாபியங்கள காலத்தில் ஏகோபித்த முடியும். அதில் என்னத்தில் பிரச்சனைப்பட்டாங்க, ஒரு பெண் முருத்தத்தான கொள்கையா இல்லையாங்கிறதுல பிரச்சனை வந்துச்சு. இந்தியா கட்டத்தில் ஒரு ஆண் முருத்தத்தானா கொல்லணும், அதில் ஏகோபித்தம், ஒரு பெண் இணைஞ்சிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்தில் சொன்னாங்க, ஒரு பெண் கொல்லப்பட்ட உடனே இந்த பெண் வந்து ஃபைட் பண்ணலையே, ஏன் இந்த பெண்ணை கொன்னீங்கன்னு கேட்டாங்க. இப்போ அதை வச்சு சில உலமாக்கள் சொல்கிறாங்க, ஆணைத்தான் கொல்லணும் பெண்ணை, இவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை ஒரு யாரையுமே என்ன செய்ய முடியாது, அந்த ஹத்து ரித்தா முருத்தத்துக்குரிய தண்டனை இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்கிறாங்க. ஏன் காரணம் என்னென்றால், இந்த மதச்சார்பற்றவர்கள் அடுத்தது நாஸ்திகர்களை கிறிஸ்தவர்கள் இந்த இவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன முருத்தத்துக்கு இல்லை என்றோடனே, இப்போ முஸ்லீம்ல கொஞ்சம் பேர் இஸ்லாமான ஒரு எந்த மதமுமான நாஸ்திகர்கள் இருக்கிறான் இஸ்லாமிய சமூகத்தில், குறிப்பாக அரபு நாடுகளில் கூட அவங்களுக்கு தெரியாது, எங்களுமாய் தான் இருப்பாங்க, எல்லாம் பேரெல்லாம் அப்துல்லா முகமது என்ன இருக்கும், ஆனால் இது ஒன்றையுமே நம்பாதாக்கும். சில பத்திரிகாவில் இருக்கிறாங்க, இப்படி பல பல மட்டங்களும் இருக்காங்க இவங்க. இப்போ அடுத்தது யார், அந்த கிறிஸ்தவர்கள். இப்போ அவங்களுக்கு பயம், நாங்கள மதச்சுவந்திரம் கட்டுப்பே திரும்பவுண்டு, அப்போ முர்த்தத்தை சட்டத்தை பின்வாங்கி தான் தங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படியாக எனவே இப்படியாக தரிசனம் இஸ்லாம்ங்கிறது ஒரு மார்க்கத்தை சொல்ல போய் இப்போ நாங்கள் மார்க்கத்தில் ஒரு பக்கம் வச்சு போட்டு கடைசியில் என்ன செய்வோம், தலைமைத்துவத்தை அடைஞ்சு போட்டு புறவு திருத்திரத்தை என்ன செய்வோம், திருத்துவம் உண்டு. கடைசியில் பார்த்தா ஒரு வருஷம் கூட என்ன செய்யலாம், பேச்சு ஆட்சியை நடத்தி இல்லாமல். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு ஜமாத்தை ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. எப்பயும் நாங்கள் இப்போ நாங்கள் இவ்வளோ பேரும் இருக்கிறோம், இப்போ இது ஒரு ஜமாத், இந்த ஜமாத்துன்னு சொன்னால் இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திப்பதும் இல்லை, ஒரே கருத்திலையும் இல்லை, அப்போ பல கருத்து காணப்படுகிறது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு மற்றவருடைய கருத்தை விளங்க வேணும், சொன்னோம் அவருக்கு விளங்கல்ல என்றால் நாங்கள் அதை அவருக்கு விளங்கினதான் என்று விட்டுறோம். அதில் ஒரு நாங்கள் ஒரு சண்டையாக மாற்றி என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு சமூகத்தில் புலவு ஏற்படக்கூடாது, பிரிஞ்சு போகிறோங்கிற அமைப்பு இருக்கக்கூடாது. இப்போ அதில் தான் இந்த தௌஹீத் இயக்கங்கள் உள்ள ஒரு பெரிய ஒரு வீக் பாயிண்டாக கருதப்படுறது, ஒன்றுலேருந்து பிரிஞ்சு ஒன்றுலேருந்து உடைஞ்சு அதுலேருந்து உடஞ்சத்துலேருந்து உடஞ்சத்துலேருந்து அப்படி என்ன உடைஞ்சு கொண்டே போகிறது, என்னைய பிரச்சனைன்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கு, அதுக்காண்டி ஒரு உடையிற பிரச்சனையாக என்ன இருக்காது. அப்போ என்ன சொல்ல மாட்டோம், கூடிய வகையில் நாங்கள் அந்த மற்ற கருத்தை ஜீரணிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நாங்கள் சமூகத்திலே கொடுக்க வேண்டியிருக்கிறோம். உலமாக்களாக இருந்தாலும் சரிதான், பொதுமக்களாக இருந்தாலும் சரிதான், தம்முடைய எதிர்கருத்தை எவ்வாறு ஜீரணித்துக் கொள்வது, நமக்கு கருத்தில் முரண்பட்ட வந்தாரும் அவருடைய சிரித்து பேசி கதைக்கிறது, அதே நேரத்தில் அவருக்கு நாங்கள் சொல்றது, அதுக்கான மௌனமாக சாதித்திருக்கிறோம்ல, அவற்றை அன்பாக இருந்து சொல்வது. எப்பயும் நாங்கள் இந்த விஷயத்தை ஒரு அன்பாக கையாளும் பொழுது அவர் சில நேரங்களில் வழங்குறது, அப்படித்தான் வழங்கலை என்றாலும் அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்களுடைய பொறுப்பாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, எங்களுடைய கடமை சொல்வதும் முடிந்து விட்டது. அடுத்த ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள், ஒரு ஹாக்கிம் ஒருவர் இஜ்திஹாதி செய்த ஒரு தவறு விட்டால் அவருக்கு ஒரு கூலி, அவர் என்ன செய்தார் சரி.